இந்த மாலை நேரத்திலும் நம்முடைய தியானத்திற்காக நாம் எடுத்துக்கொள்கிற வேத வசனம் 1 சாமுவேல் 26:25 1 சாமுவேல் 26:25
அப்பொழுது சவுல் தாவீதை நோக்கி
என் குமாரனாகிய தாவீதே
நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன் நீ பெரிய காரியங்களை செய்வாய் மேன்மேலும் பலப்படுவாய் என்றான்.
இங்கே சவுல் தாவீதை பார்த்து இந்த வார்த்தைகளை சொல்லுகிறான். என் குமாரனாகிய தாவீதே, நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன், நீ பெரிய காரியங்களை செய்வாய், மேன்மேலும் பலப்படுவாய் என்றான். ஒரு அற்புதமான ஆசீர்வாதமான வார்த்தை சவுளுடைய வாயிலிருந்து புறப்பட்டு தாவீதுக்கு நேராக வருகிறது. இதிலே ஆச்சரியம் என்னவென்றால், இந்த இடத்தில் சவுல் தாவீதை முழு பகையாய் பகைத்துக் கொண்டிருக்கிற அந்த காலகட்டத்தில் அவன் வாயிலிருந்து இப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை ஆண்டவர் வெளிப்பட பண்ணினார். நேசிக்கிற ஒருவர் வாழ்த்துவது என்பது சாதாரண விஷயம். ஆனால் பகைக்கிற ஒரு மனுஷன் ஒருவனை வாழ்த்துகிறான் என்றால் அது நிச்சயமாகவே ஆண்டவருடைய செயல், தானாக அது வராது. பகைக்கிற ஒரு மனுஷனுடைய வாயிலிருந்து ஒரு ஆசீர்வாதமான வார்த்தை ஒரு நபருக்கு நேராய் வருகிறது என்றால் அது நிச்சயமாய் அந்த மனுஷனால் முடியாது, இது ஆண்டவருடைய செயல். சொல்ல போனால் சவுளுடைய வாயிலிருந்து இந்த வந்த வார்த்தை ஆண்டவர் தாவீதை கொண்டு அல்லது அவனுக்கு செய்கின்ற நன்மையை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு வார்த்தையாகத்தான் இது இருந்தது. அருமையான வார்த்தை, நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன், நீ பெரிய காரியங்களை செய்வாய், மேன்மேலும் பலப்படுவாய். ரொம்ப நல்ல அருமையான ஆசீர்வாதம். இந்த சம்பவம், இந்த சூழ்நிலை எப்படிப்பட்ட நிலைமையில் வந்தது? ஏன் இந்த இடத்தில் தாவீதை குறித்து இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை இவன் சொல்ல வேண்டும்? தாவீதுடைய வாழ்க்கையில் இந்த வார்த்தையின்படி அவனுக்கு நடந்தது. அவன் ஆசீர்வதிக்கப்பட்டவனாயிருந்தான், மேன்மேலும் அவன் பலப்பட்டான். கர்த்தர் அவனோடு கூட இருந்து அவனை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்தார். ஆகையினாலே இந்த வசனம் அப்படியே எழுத்தின்படியே தாவீதுடைய வாழ்க்கையில் நிறைவேறினதை அவன் வாழ்க்கையை நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும். சரி, இந்த இடத்தில் தாவீது இப்படி ஆசீர்வதிக்கப்படுவதற்கு அவனிடத்தில் காணப்பட்ட குணலட்சணங்கள், அவனிடத்தில் காணப்பட்ட நல்ல விஷயங்கள் என்ன என்பதைத்தான் நம்ம பார்க்கணும். இதுதான் முக்கியமான விஷயம். இப்ப தாவீதுடைய வாழ்க்கையிலிருந்து ஒரு சில காரியங்கள் நம்முடைய வாழ்க்கைக்கு ஏதுவாக நாமும் ஆசீர்வதிக்கப்படுவதற்கும், நாமும் கர்த்தருக்காக பெரிய காரியங்களை செய்கிறவர்களாய் மாறுகிறதற்கும், நாமும் மேலும் பலப்படுவதற்கும் ஆண்டவர் வைத்திருக்கிற சில ஆலோசனைகளை நாம் கவனிக்கலாம். எடுத்துக்கொள்வோம், 1 சாமுவேல் 16 எடுத்துக்கொள்ளலாம். 13 வசனத்தை வாசிப்போம்.
அப்பொழுது சாமுவேல் தைல கொம்பை எடுத்து அவனை அவன் சகோதரர் நடுவிலே அபிஷேகம் பண்ணினான்.
அந்நாள் முதற்கொண்டு
கர்த்தருடைய ஆவியானவர் தாவீதின் மேல் வந்து இறங்கியிருந்தார். சாமுவேல் எழுந்து ராமாவுக்கு போய்விட்டான்.
சரி, இங்கே பார்க்கும் பொழுது தாவீது ஒரு மேய்ப்பனுடைய குடும்பத்தில் பிறந்த ஒரு கடைசி மகன். ஆனால் ஆண்டவராகிய கர்த்தர் அவனை குறித்து ஒரு நல்ல பெரிய நோக்கத்தையும் திட்டத்தை வைத்திருந்தார். சவுலை கர்த்தர் முதலாவது ராஜாவாக தெரிந்து கொண்டார். ஆனால் அந்த சவுலோ தன்னுடைய வாழ்க்கையில் காலங்கள் கடக்கும் பொழுது அபாத்திரமாய் மாறிப்போனான். ஆண்டவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியாமல் ஆண்டவருடைய வார்த்தைகளை தள்ளிவிடுகிறவனாய் மாறும் பொழுது ஆண்டவரும் அவனை ராஜாவாயிராதபடி புறக்கணிக்க ஆரம்பித்தார். அப்படி ஆண்டவர் அவனை புறக்கணிக்க ஆரம்பிக்கும் பொழுது அடுத்த நபரை ஆண்டவர் எழுப்புகிறார். இவன் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியவில்லை என்கிறதை பார்க்கும் பொழுது ஆண்டவர் தானாக அடுத்த ஒரு மனுஷனை எழுப்புகிறார். இவன் தான் இந்த தாவீது. இந்த தாவீதை இந்த குடும்பத்திலே அவன் எட்டாவது மகன். அப்படி இருக்கும் பொழுது இந்த தாவீதை ஆண்டவர் இந்த இடத்தில் அபிஷேகம் பண்ணுகிறதை நாம் பார்க்கிறோம். அவனை அவனுடைய சகோதரர் நடுவிலே அவன் தலையிலே எண்ணெய் வார்த்து அபிஷேகம் பண்ணினான். இந்த அபிஷேகம் எண்ணெய் ஊற்றப்படும் பொழுது அந்த அபிஷேக எண்ணெயின் அங்கீகாரம், இது தேவனால் ஏற்படுத்தப்பட்ட ஒரு செய்கையா இருந்ததினாலே பரிசுத்த ஆவியானவர், கர்த்தருடைய ஆவியானவர் வந்து அந்த நேரத்தில் தாவீதின் மேல் வந்து இறங்கினார். இங்க பார்க்கும் பொழுது சாமுவேல் செய்த அந்த காரியம் ஆண்டவரால் நடத்தப்பட்டு செய்யப்பட்டது. அவன் ஊற்றினது ஒரு அபிஷேக தைலத்தை கொண்டு வந்து தாவீதின் தலையில் ஊற்றினான். அதே நேரத்தில் தேவனாகிய கர்த்தர் தம்முடைய ஆவியானவரை அவனுக்குள் அனுப்பினார். ஒரே நேரத்தில் ரெண்டும் நடக்குது. இங்க உலகத்தில் மனுஷர்களுக்கு நடுவில் இவன் மேல் தலையில எண்ணெய் ஊற்றப்பட்டது. ஆனால் அதே நேரத்தில் ஆண்டவரால் அது அங்கீகரிக்கப்பட்டு தேவ ஆவியானவர் அவன் மேல் வந்து தங்க ஆரம்பித்தார். இந்த தாவீதை குறித்து நாம் பார்க்கும்பொழுது சில நல்ல விஷயங்கள் இருக்குது. 18 வசனத்தை வாசிக்கலாம்.
அப்பொழுது
அந்த வேலைக்காரரில் ஒருவன் பிரதியுத்தரமாக
இதோ பெத்லகேமியனாகிய ஈசாயின் குமாரன் ஒருவனை கண்டிருக்கிறேன். அவன் வாசிப்பதில் தேறினவன்.
அவன் பராக்கிரமசாலி.
யுத்த வீரன்.
காரிய சமர்த்தன்.
சௌந்தரியமுள்ளவன். கர்த்தர் அவனோடு கூட இருக்கிறார் என்று சொல்லி
இங்கே தாவீதை குறித்து ஒரு மனுஷன் சவுலுக்கு சாட்சி கொடுக்கிறான். ஏன் இந்த சாட்சி அப்படின்னு பார்க்கும்போது, தாவீதை ஆண்டவர் அபிஷேகம் பண்ணும்போது அதே நேரத்தில் கர்த்தருடைய ஆவியானவர் சவுலை விட்டு விலகினார். அதை 14 வசனத்தில் பார்க்கிறோம். கர்த்தருடைய ஆவி சவுலை விட்டு நீங்கினார். கர்த்தரால் வரவிடப்பட்ட ஒரு பொல்லாத ஆவி அவனை கலங்க பண்ணி கொண்டிருந்தது. எவ்வளவு ஒரு இதெல்லாம் ஸ்பிரிச்சுவல் சென்சிட்டிவான ஒரு விஷயம். ஒருவன் மேல் கர்த்தருடைய ஆவியானவர் தங்கி இருந்தார் என்றால் அவன் ஸ்பெஷலான மனுஷன். அந்த நபர் என்றைக்கு இந்த ஆவியானவரை துக்கப்படுத்தி ஆவியானவர் அவனை விட்டு விலகும்படிக்கு அவன் வாழ்க்கை போகிறதோ, அந்த நிமிஷத்தில் அந்த நாளையும் அந்த நேரத்தையும் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற பொல்லாதாவிகள் இருக்கும். அதுதான் சான்ஸ். அந்த நிமிஷத்தில் வந்து அந்த இடத்தை அவைகள் நிரப்பிவிடும். கர்த்தரால் விடப்பட்ட அப்படின்னா என்ன அர்த்தம்னா, கர்த்தருடைய அனுமதி பெற்றதான ஒரு பொல்லாதாவி. இந்த அசுத்தாவிகள் என்றைக்குமே கர்த்தருடைய அதிகாரத்தின் கீழதான் இருக்குது. உலகத்தில் இருக்கிற எல்லா ஆவிகளுமே ஆண்டவருடைய ஆளுகைக்கு கீழதான் இருக்குது. அன்னைக்கும் சரி இன்னைக்கும் சரி, ஒரு ஆவி ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே செயல்படுமானால், அதாவது கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு நபருடைய வாழ்க்கையில் செயல்பட வேண்டும் என்றால் ஆண்டவருடைய அனுமதி இல்லாமல் செயல்பட முடியாது. இங்கே சவுல் ஆண்டவருக்கு கீழ்ப்படியாமல் போனான். அவன் கீழ்ப்படியாமல் போன பொழுது அந்த இடத்திலே பிசாசுகளுக்கு அது சாதகமாய் போனது. அவன் எப்பொழுது கர்த்தருக்கு பிரியமில்லாதவனாய் மாறினானோ அதே நேரத்தில் அவன் பிசாசுகளுக்கு பிரியமானவனாய் மாறிட்டான். ஒரு நல்ல தெரியணும், இது ரொம்ப சென்சிட்டிவான காரியத்தை நான் சொல்றேன். ஒரே நேரத்தில் ஒரு நபர் கர்த்தருக்கும் பிசாசுக்கும் பிரியமானவராய் ஒருபோது இருக்க முடியாது. ஒன்னு கர்த்தருக்கு பிரியமானவனாய் இருக்கணும். அவன் கர்த்தருக்கு பிரியமானவனா இல்லாத பட்சத்தில் அவன் ஆட்டோமேட்டிக்கா அவன் பிசாசுக்கு பிரியமானவனாய் மாறிடுவான். ரெண்டுல ஒண்ணுதான், மூணாவது ஒரு இடம் கிடையாது. ஒன்னு கர்த்தருக்கு பிரியமானவனா இருக்கணும், அப்படி இல்லைன்னா சாத்தானுக்கு பிரியமானவனா மாறிடுவான். இந்த சூழ்நிலையிலே இந்த பிசாசு பார்க்கிற இவன் கர்த்தருக்கு அருவறுப்பாய் போய்விட்டான், ஆண்டவருடைய வார்த்தைகளை தள்ளுகிறான் என்ற சூழ்நிலை வந்தவுடனே பிசாசு அலர்த்தாயிடுச்சு, நமக்கு ஒரு இடம் ஆயத்தமாயிருக்கிறது, இவன் கர்த்தரால் புறக்கணிக்கப்படுகிறான் என்று பார்க்கும் பொழுது
அந்த நபரை தனக்கு சொந்தமாக்கிக் கொண்டது பிசாசு ரெடியா இருக்குது. இப்பொழுது கர்த்தருடைய ஆவியானவனை விட்டு விலகும் பொழுது இந்த ஆவிகள் வந்து ஆண்டவரிடத்துல கேட்டிருக்கோம், இந்த சவுல் கீழ்ப்படியாமை என்கிற என்னுடைய சுபாவத்தை உடையவன், நான் எப்படி கீழ்ப்படியாமல் இருந்தோ அதே போல இவனும் கீழ்ப்படியாதவன், என்னுடைய சுபாவம் இவனுக்குள்ள இருக்குது, ஆகையினால இவன் எனக்கு சொந்தம் என்று உரிமை பாராட்டுகிறது. அப்படி உரிமை பாராட்டும் பொழுது ஆண்டவர் வேற வழி இல்லை, அனுமதி கொடுத்துத்தான் ஆக வேண்டும். அதான் ரொம்ப வேதனையான காரியம். ஆண்டவர் நீதியுள்ள நியாயாதிபதி, பிசாசுக்கு கூட அவர் நீதியுள்ளவர் தான், எல்லாருக்குமே அவர் நீதியுள்ளவர். பிசாசை கூட அவர் என்னைக்குமே ஒரு பட்சமாக அவர் நடத்த மாட்டார். பிசாசுகிட்ட நியாயம் இருக்குதுன்னா அதுக்கு தான் அவர் சப்போர்ட் பண்ணுவார். தேவ பிள்ளைகிட்ட நியாயம் இருக்குதுன்னா அவனுக்கு சப்போர்ட் பண்ணுவார். பிசாசுகிட்ட நியாயம் இருக்குதுன்னா அவனுக்கு அவர் சப்போர்ட் பண்ணுவார். அப்படிதான் இருப்பார் ஆண்டவர். இந்த இடத்துல பிசாசுக்கு நியாயம் இருந்தது, அசுத்தாவிகள் பட்சத்தில் நியாயம் இருந்துச்சு, ஆகையினால ஆண்டவர் அனுமதி கொடுத்தார். இதனுடைய சப்ஜெக்ட்ல நீங்க அதை தெரிஞ்சுக்கிறதுக்காக சொல்றேன். ஏன்னா தேவனால் விடப்பட்ட பொல்லாதாவியனுடனே ஏதோ ஆண்டவர் வந்து அசுத்தாவிகளை மனுஷருக்குள்ள ஏவி விடுகிறான்னு சொல்லி நீங்க நினைச்சிடக்கூடாது. அதனாலதான் இதுக்கு நான் விளக்கம் கொடுக்கிறேன். ஆண்டவர் அசுத்தாவிகளை எந்த மனுஷருக்குள்ளும் ஏவி விடுகிறவர் அல்ல. ஒரு நபர் ஆண்டவரோடு கூட இருக்கிறவன் விலகி போகும் பொழுது அந்த இடத்தை, காலியான அந்த இடத்தை நிரப்புவதற்கு அசுத்தாவிகள் வருகிறது. அவன் ஏன் அந்த இடம் காலியாக போனுச்சுன்னா அவன் கர்த்தருக்கு பிரியமில்லாமல் போகும் பொழுது. அந்த இடத்துல பிசாசுக்கு நியாயமான ஒரு காரணம் இருக்கிறதுனால அவன் கேட்கும் பொழுது அவனுக்கு ஆண்டவர் கண்டிப்பாக அனுமதி கொடுத்தே தீருவார். அப்படிதான் இந்த அனுமதி கிடைச்சது. இந்த சவுலுக்குள் பொல்லாத ஆவி வந்துச்சு. அப்படி வந்து கலங்க பண்ணும் பொழுது அவனுக்கு சில ஆலோசனை கொடுத்தாங்க. 15-16 வசனங்களை வாசிங்க.
அப்பொழுது சவுலின் ஊழியக்காரர் அவனை நோக்கி,
இதோ
தேவனால் விடப்பட்ட ஒரு பொல்லாத ஆவி, உம்மை கலங்க பண்ணுகிறதே, சுரமண்டலம் வாசிக்கிறதில் தேறின ஒருவனை தேடும்படிக்கு, எங்கள் ஆண்டவனாகிய நீர், உமக்கு முன்பாக நிற்கிற, உம்முடைய அடியாருக்கு கட்டளை,
உமது அடியாருக்கு கட்டளையிடும்.
அப்பொழுது தேவனால் விடப்பட்ட பொல்லாத ஆவி உம்மேல் இறங்குகையில் அவன் தன் கையினால் அதை வாசித்தால், உமக்கு சௌக்கியம் உண்டாகும் என்றார்கள்.
உமக்கு சௌக்கியம் உண்டாகும் என்று இந்த இடத்தில் சவுலுக்கு அவனுடைய ஊழியக்காரர்கள் ஆலோசனை கொடுத்தான். அப்பொழுது சவுலும் யார் இதற்கு தகுதி உள்ளவன் என்று சொல்லி தேசத்திலே விசாரிக்க சொல்லுகிறான். அப்படி விசாரிக்கப்படும் பொழுது தாவீதின் பெயர் அங்கே சொல்லப்படுகிறது. தாவீதின் ஒருத்தருகிறான், அவன் வாசிப்பதில் தேறினவன், சௌந்தரியம் உள்ளவன், கர்த்தர் அவனோடு இருக்கிறார். அவனுடைய குவாலிபிகேஷன் என்ன? கர்த்தர் அவனோடு கூட இருக்கிறார். அதுதான் அவனுடைய மெயின் குவாலிபிகேஷன், கர்த்தர் அவனோடு இருக்கிறார். இப்படிப்பட்ட ஒரு குவாலிபிகேஷனோடு ஒரு நபர் இருக்கிறான். அவன் சாதாரணமானவன், அவன் ஆடுகளை மேய்க்கிறான். இவ்வளவு தகுதிகள் அவனுக்குள் இருந்தும் அவன் ஒரு சாதாரணமாய் ஆடு மேய்த்து கொண்டிருக்கிறான். ஆனா ஒன்னு சொல்லுகிறேன், ஆண்டவருக்கு ஏற்ற ஒரு தகுதியுள்ள ஒரு நபர், சாதாரண ஆடு மேய்க்கிறவனாய் ஒரு அடிப்படை விஷயத்தில் அவன் இருந்தாலும் என்னைக்கு அதே நிலைமையில் இருக்க மாட்டான். ஒரு நாள் ஆண்டவர் அவனை தூக்குவார், ஒரு நாள் ஆண்டவர் அவனை கொண்டு வருவார், அவனை வெளிச்சத்தில் கொண்டு வருவார். ஏனென்றால் அவன் ஆண்டவருக்கு பிரியமானவன், கர்த்தர் அவனோடு கூட இருக்கிறார். இந்த இடத்தில் பார்க்கும் பொழுது இவன் சாதாரணமாய் ஆடு மேய்த்துக் கொண்டிருக்கிறவன், ஆனால் இவனை குறித்த காரியம் இங்கே சொல்லப்பட்டது. சொல்லப்பட்டவுடன் அவனை கொண்டு வருகிறார்கள். கொண்டு வரும் பொழுது நடந்த காரியம் வாசிக்கலாம். 23 வசனத்தை வாசிக்கலாம்.
அப்படியே தேவனால் விடப்பட்ட ஆவி,
சவுலை
பிடிக்கும் போது, தாவீது சுரமண்டலத்தை எடுத்து, தன் கையினால் வாசிப்பான், அதனாலே பொல்லாத ஆவி, அவனை விட்டு நீங்க, சவுல் ஆறுதல் அடைந்து சொஸ்தமாவான்,
இங்கே நடக்கிற காரியம் என்ன? இந்த தாவீது கொண்டு வரப்பட்டான். இந்த தாவீது சவுலுக்கு முன்பாய் நின்று சுரமண்டலம் வாசிக்கிறான். அவன் வாசிக்கும் பொழுது சவுலுக்குள் இருக்கிற அசுத்தாவி அவனை விட்டு விலகி போகிறது, அவனுக்கு ஒரு விடுதலை கிடைக்கிறது. இது உண்மையிலேயே ஒரு அற்புதமான சம்பவம். பழைய ஏற்பாட்டு காலத்திலே கர்த்தர் பெரிய பெரிய அற்புதங்களை செய்திருக்கிறார். மோசையை கொண்டு கர்த்தர் செங்கடலை பிளந்தார், யோசுவாவை கொண்டு யோர்தானை பிளந்தார், எலியாவை கொண்டு யோர்தானை பிளந்தார், எலிசாவை கொண்டு யோர்தானை பிளந்தார், யோசுவாவை கொண்டு சூரியனையும் சந்திரனையும் நட்சத்திரங்களையும் கர்த்தர் நிற்கும்படி செய்தார், பூமியின் சுழற்சியை நீக்கப்படினார். இப்படி ஆண்டவர் பலத்த பராக்கிரமமான காரியங்களை தம்முடைய பரிசுத்தவான்கள் மூலமா செஞ்சார். எல்லாமே அற்புதமான சம்பவங்கள். யோசுவாவின் சொல் கேட்டு சூரியன் நின்றதை போல அப்படிப்பட்ட ஒரு செய்கை அதுக்கு முன்னாலே பின்னால் என்னைக்குமே நடக்கலன்னு வேதம் சொல்லுகிறது. அந்த அளவுக்கு பெரிய பெரிய காரியங்களை எல்லாம் ஆண்டவர் செய்தார். ஆனால் அசுத்த ஆவியை விலகி போகும்படி செய்ததான ஒரு ஊழியத்தை மோசே செய்யல, எலியா செய்யல, எலிசா செய்யல, எந்த ஒரு சாமுவேல் செய்யல, எந்த ஒரு பரிசுத்தமான செய்யல. அசுத்தாவியை விலகி போகக்கூடிய ஒரு காரியத்தை செய்த ஒரே ஒரு மனுஷன் தாவீது மட்டும்தான். மோசையின் மூலம் அது நடக்கல, எலியாவின் மூலம் அது நடக்கல, எலிசாவின் மூலம் அது நடக்கல, சாமுவேலின் மூலமா நடக்கல, பெரிய பெரிய தேவ மனுஷர்கள் யோசுவா மூலமா அது நடக்கல. தாவீதை கொண்டு மாத்திரம்தான் இந்த காரியத்தை ஆண்டவர் செய்தார். அப்ப இந்த இடத்துல இந்த தாவீதுடைய வாழ்க்கையை பார்க்கும்பொழுது மோசையுடைய வாழ்க்கை கம்பேர் பண்ணும்போது கம்பேர் பண்றது முடியாது. மோசையுடைய லெவல் வேற. இந்த தாவீதுடைய வாழ்க்கையை சாமுவேலுடைய வாழ்க்கையோடு கம்பேர் பண்ண முடியாது. சாமுவேலுடைய வாழ்க்கை வேற. இந்த தாவீதுடைய வாழ்க்கை எலியாவின் வாழ்க்கையோடு கம்பேர் பண்ண முடியாது. எலியாவின் வாழ்க்கை அவனுடைய டெடிகேஷன் வேற. இந்த தாவீதின் வாழ்க்கையை எலிசாவின் வாழ்க்கையோடு கம்பேர் பண்ண முடியாது. அவனுடைய வல்லமையும் அதிகாரமும் வேற. ஆனா அவங்க யாருமே சாதிக்காத ஒன்றை இந்த தாவீதை வைத்து ஆண்டவர் செய்தார் என்றால் அதில் ஏதோ ஒன்று மோசையின் இடத்தில் இல்லாத ஒன்று, எலியாவின் இடத்தில் இல்லாத ஒன்று, எலிசாவின் இடத்தில் இல்லாத ஒன்று, சாமுவேல் இடத்தில் இல்லாத ஒன்று, ஏதோ ஒன்று தாவீதின் இடத்தில் இருந்திருக்கிறது. அவங்க யாருகிட்டையுமே இல்லாத ஒன்று. அசுத்தாவிகளை விலகி போக செய்யக்கூடிய ஒரு செயல்பாடு வெளிப்படும்படியான ஏதோ ஒரு விசேஷம் அவங்க யாருகிட்டையும் இல்லாத ஒன்று தாவீது கிட்ட இருந்தது. அது என்னன்னு கேட்டீங்கன்னா வேற ஒண்ணுமில்லை, ஆண்டவரை துதித்து ஆராதிக்கின்ற ஒரு அனுபவம். கர்த்தருடைய ஆவியானவர் மோசையோடு இருந்தார், கர்த்தருடைய ஆவியானவர் எலியாவோடு இருந்தார், எலிசாவோடு இருந்தார், சாமுவேலோடு இருந்தார், இவங்க எல்லாருமே கர்த்தருடைய ஆவியானவர் இருந்தார். ஆனால் அவங்க யார் மூலமும் நடக்காத ஒன்று இந்த தாவீதின் மூலமாய் நடந்தது என்றால் அதுக்கு என்ன தனிப்பட்ட காரியம், என்ன ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா இவங்கிட்ட அவங்க கிட்ட இல்லாத ஏதோ ஒன்று ஸ்பெஷல் என்னன்னா ஆராதனை. அதுதான் அவங்ககிட்ட இருந்த ஸ்பெஷல். இது யாருகிட்டையும் இல்லை. பழைய ஏற்பாட்டு காலத்திலே தாவீதை போல ஆராதனை செய்தவர்கள் யாரும் கிடையாது. ஒன்று சொல்லுகிறேன், கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கவும் நம்மை கர்த்தர் வர வர விருத்தி அடையும் பலப்படுத்தவும் நாம் கர்த்தருக்காக பெரிய காரியங்களை செய்கிறவர்களாய் மாறுகிறவர்களாய் இருப்பதற்கு அடிப்படை தகுதி, மிக முக்கியமான ஒரு விஷயம், ஆராதனையின் அபிஷேகம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டும். ஆராதனையின் அபிஷேகம், இந்த ஆராதனையின் அபிஷேகம் அது மிகவும் வல்லமையானது. பழைய ஏற்பாட்டு காலத்தை பொறுத்த மட்டில் இது ஒரு விசேஷமான காரியம். புதிய ஏற்பாட்டு காலத்திலே அசுத்தாவி துரத்துகிறது என்பது உண்மையா சொல்ல போனா ரொம்ப சாதாரண விஷயம். பழைய ஏற்பாட்டு காலத்தை பொறுத்த மட்டில் அசுத்தாவி விரட்டுகிறது என்பது சாதாரண விஷயமே கிடையாது. ஒரு பிசாசை பயப்பட வைக்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. ஏனென்றால் அன்றைக்கு இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மரணம் சம்பவிக்கல, பிசாசின் தலை நசுக்கப்படல. அந்த காலகட்டத்தில் அசுத்தாவியை பயப்பட வைக்கக்கூடிய அதிகாரம் சுலபமா வெளிப்படாது. புதிய ஏற்பாட்டு காலத்தில் இது சாத்தியம், ரொம்ப சாத்தியம், ரொம்ப ஈஸி. ஆனால் அந்த காலகட்டத்தில் அவன் செய்ததற்கு காரணம் ஆராதனை. இந்த ஆராதனை என்று ஒன்று, இது தேவ சமூகத்தை பூமியினை இறங்கி வர பண்ணுகிற ஒரு அனுபவம். பைபிள் அதுக்கு நிறைய உதாரணம் இருக்கு. அதுக்கு உங்களுக்கு இன்னொரு உதய உதாரணத்தை நான் காண்பிக்கிறேன். ரெண்டு நாளாகமத்தின் புஸ்தகம் 5:13-14 ரெண்டு வசனங்களை வாசிக்கலாம்.
அவர்கள் ஒருமிக்க பூரிகைகளை ஊதி ஏக சத்தமாய் கர்த்தரை துதித்து ஸ்தோத்தரித்து பாடினார்கள்.
ஆசாரியர்
பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து புறப்படுகையிலும் பாடகர் பூரிகைகள் தாளங்கள் கீத வாத்தியங்களுடைய சத்தத்தை தொனிக்க பண்ணி கர்த்தர் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது என்று அவரை ஸ்தோத்தரிக்கையிலும் கர்த்தருடைய வீடாகிய தேவாலயம் மேகத்தினால் நிறையப்பட்டது அந்த மேகத்தின் நிமித்தம் ஆசாரியர்கள் ஊழியம் செய்து நிற்க கூடாமல் போயிற்று கர்த்தருடைய மகிமை தேவனுடைய ஆலயத்தை நிரப்பிற்று
இதுதான் ஆராதனுடைய ஸ்பெஷல். ஒரு தேவ பிள்ளை தன்னை உண்மையாகவே அர்ப்பணித்து அவங்க ஆராதனை செய்கிறார்கள் என்றால் ஆண்டவர் அந்த இடத்தில் இறங்கி வருவார். அது ரொம்ப முக்கியம். அதனாலதான் நான் சொல்றது, ஆராதனை என்பது ஞாயிற்றுக்கிழமை விஷயம் கிடையாது. உங்கள் வாழ்க்கையில் எப்பொழுதும் ஆண்டவரை துதிக்கிறவர்களாய் நீங்கள். இந்த ஆராதனை செய்கிறவர்கள் என்னைக்குமே மிகவும் அர்ப்பணிக்கப்பட்டவர்களாகவும் இருக்கணும். அது ரொம்ப முக்கியம். 11 வசனத்தை பார்த்தீங்கன்னா தெரியும், வகுப்புகளின் முறைமைகளை பாராமல் ஆசாரியர் எல்லோரும் தங்களை பரிசுத்தம் பண்ணி கொண்டார்கள். இந்த ஆராதனை செய்தவங்களுடைய குவாலிட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வகுப்புகளின் முறைமைகளை பாராமல், அதாவது தங்களுக்குரிய டர்ன் வராமலேயே. என்றைக்குமே பழைய ஏற்பாட்டு காலத்தில் ஆசாரியர்கள் கர்த்தரை ஆராதிக்க வருகிறதானே தங்களுடைய டர்ன் தங்களுக்கான சீட்டு விடும்பொழுது தங்களை பரிசுத்தப்படுத்தி கொண்டு வந்து நிற்கிறது வழக்கம். ஏனென்றால் தேவ சமூகத்தில் அப்படி பரிசுத்தம் இல்லாமல் துணிகரமாய் வந்து நின்றால் அவர்கள் அடிக்கப்படுவார்கள், தேவ மகிமைக்கு முன்பாய் அவர்கள் கொல்லப்படுவார்கள். அதனாலே அவர்களுக்கு கொடுக்கப்படுகிற நேரம் வரும் பொழுது தங்களை பரிசுத்தப்படுத்துறது வழக்கம். ஆனால் இங்கே என்ன நடந்துச்சு, தங்கள் வகுப்புகளின் முறைமைகளை பாராமல் எல்லா ஆசாரியர்களும் தங்களை பரிசுத்தப்படுத்தி கொண்டு வந்தாங்க, தேவாலயத்துக்கு வந்தாங்க, ஒருமிக்க பூரிகைகளை ஊதினாங்க, ஏக மனதோடு பூரிகைகளை ஊதினாங்க, ஒரு மனதோடு துதிச்சாங்க, கர்த்தர் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது, மாறி மாறி துதித்து பாடினார்கள். அந்த இடத்தில் தேவ மகிமை இறங்கி வந்தது. பிசாசு பயப்படுகிற ஒரு காரியம், தேவ மகிமை இறங்கும் பொழுது பிசாசு பயப்படும். தாவீதுடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா, யாருமே செய்யாத பழைய ஏற்பாட்டு காலத்தில் யாருமே செய்யாத ஒன்று இவன் மூலமாய் நடந்தது என்றால் வேற ஒண்ணும் இல்லை, அவன் ஆண்டவரை உண்மையாய் ஆராதிக்கும் பொழுது, அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையோடு இருந்து ஆராதிக்கும் பொழுது அந்த ஆராதனையில் ஆண்டவர் இறங்கினார். அதனாலதான் அசுத்தாவி அவனை விட்டு சவுலை விட்டு விலகி போயிற்று. அதாவது புதிய ஏற்பாட்டு காலத்தில் அத்தாரிட்டி இருக்குது, அதிகாரம் இருக்குது. பழைய ஏற்பாட்டு காலத்தில் யாருக்குமே அதிகாரம் கிடையாது, அசுத்தாவியை விரட்டுவதற்கான அதிகாரம் கிடையாது. நல்லா தெரியணும், புதிய ஏற்பாட்டு காலத்தில் இயேசு கிறிஸ்து அதிகாரம் கொடுத்துட்டாரு, பிசாசுகளை துரத்துங்கள், விசுவாசிகளால் நடக்கும் அடையாளங்கள் ஆவன என் நாமத்தினால பிசாசுகளை துரத்துவார்கள். இது அத்தாரிட்டி, புதிய ஏற்பாட்டில் அதிகாரம். ஆனா பழைய ஏற்பாட்டில் யாருக்கும் அதிகாரம் கிடையாது, ஏன்னா பிசாசு அவன் கட்டவிழ்க்கப்பட்ட நிலைமையில் இருந்தான், அவனுடைய தலை நசுக்கப்படல, சிலுவை மரணம் சம்பவிக்கல, அதனால அவன் புல் பவர்ல இருந்தான். அவன் புல் பவர்ல இருந்ததுனால யாருக்குமே எந்த ஒரு தேவ மனுஷனுமே பிசாசு துரத்துறதுக்கான அதிகாரம் உடையவங்களா இருக்கல. அதனாலதான் மோசையெல்லாம் பெரிய பெரிய காரியங்களை செய்தும் எந்த இடத்துலையும் பிசாசு துரத்துனதா இல்லை. எலியா எல்லாம் வானத்திலிருந்து அக்னி இறக்கியும் ஒரு பிசாசு துரத்துனதாக ஒரு பைபிள்ல ஒரு சம்பவமே இல்லை. ஆனால் இவனும் அதிகாரம் கிடையாது, இவனும் துரத்துல, இவன் ஆண்டவரை ஆராதிக்கும் போது அந்த ஆராதனை அசுத்தாவி விலகி போகிறதற்கு ஒரு காரியத்தை ஏற்படுத்தியது. அந்த ஆவி விலகி போச்சு, தெய்வ மகிமைக்கு முன்பாக அது விலகி போனதை பார்க்கிறோம், வேற ஒண்ணும் கிடையாது. சரி, இங்கே நாம் பார்க்கும் பொழுது முதல் காரியம், நம்முடைய வாழ்க்கையில் ஆராதனை என்கிற ஒரு அனுபவம் இருக்கும் பொழுது அந்த ஆராதனை தான் தேவ சமூகத்தில் நம்மை ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் மாற்றுகிறது. பெரிய காரியங்களை செய்கிறவர்களாய் மாற்றுகிறது. மேன்மேலும் நம்மை பலப்படுத்துகிறவர்களாய் மாற்றுகிறது. இரண்டாவது காரியம், தாவீதை ஏன் ஆண்டவர் இப்படி ஆசீர்வதித்தார்? மறுபடியும் வருவோம், 1 சாமுவேல் 17 வருவோம், 26 நாம் வாசிக்கலாம்.
அப்பொழுது தாவீது தன் அண்டையிலே நிற்கிறவர்களை பார்த்து இந்த பெலிஸ்தனை கொன்று இஸ்ரவேலுக்கு நேரிட்ட நிந்தையை நீக்குகிறவனுக்கு,
இஸ்ரவேலுக்கு ஏற்பட்ட நிந்தையை நீக்குகிறவனுக்கு
என்ன செய்யப்படும்? ஜீவனுள்ள தேவனுடைய சேனைகளை
நிந்திக்கிறதற்கு
விருத்த சேதனம் இல்லாத இந்த பெலிஸ்தியன் எம்மாத்திரம் என்றான்.
இரண்டாவது காரியத்தை நாம் பார்க்கும் பொழுது, இந்த சூழ்நிலையில் தாவீதுடைய மூத்த அண்ணன்கள் 3 இராணுவத்தில் இருக்கிறாங்க. இவங்க 3 இராணுவத்தில் இருக்கும் பொழுது தாவீதுடைய தகப்பனாகிய ஈசாய் ஒரு நாள் தன்னுடைய 3 பார்த்துவிட்டு நலம் விசாரித்து வரும்படிக்கு இந்த தாவீதை அனுப்பி வைக்கிறான். அந்த காலகட்டத்தில் இந்த இராணுவம் ஒரு யுத்தத்திற்கு ஆயத்தமாயிட்டு இருக்குது. பெலிஸ்தியர்களோடு ஒரு யுத்தம் ஆயத்தமாயிட்டு இருக்குது. அந்த பெலிஸ்தியர்களோடு யுத்தத்திற்கு ஆயத்தமாகும் பொழுது அந்த இடத்தில் கோலியாத் என்ற ஒரு மனுஷன் வந்து சவால் விட்டு கொண்டிருக்கிறான். உங்களில் ஒருவனை தெரிந்து கொள்ளுங்கள், என்னிடத்தில் வந்து மோதட்டும், நான் அவனை ஜெயித்தால் நீங்கள் எல்லாரும் எங்களுக்கு அடிமை, ஒருவேளை அவன் என்னை வீழ்த்தி விட்டால் நாங்களும் கடிவே. நம்ம சவால் விடுகிறான் கோலியாத். இந்த கோலியாத் 9.5 உயரமுள்ள ஒரு பெரிய ஒரு பலசாலி ராட்சதன், 9.5 உயரம் உள்ளத ஒரு பலசாலியான ஒரு நபர். இவனை எதிர்த்து நிற்கிறதற்கு யாருக்கும் தைரியம் கிடையாது. முழு இஸ்ரவேலிலே யாருக்கும் தைரியம் கிடையாது. இஸ்ரவேலுடைய தேசத்தில் இருந்த இராணுவத்தில், இன்னும் சொல்ல போனால் தேசத்தில் இருந்த எல்லா ஜனங்களிலேயுமே உயரமான மனுஷன் யாருன்னா சவுல். அவனை ராஜாவாக்கும் பொழுது அவனை குறித்து வேதம் சொல்லுகிறது எல்லாருமே அவனுடைய தோளுக்கு கீழே இருந்தாங்க. சவுலும் அப்ப ரொம்ப ஹைட்டா இருந்திருப்பான், குறைஞ்சபட்சம் ஒரு 7 இருந்திருப்பான். 6 ஆவரேஜ் எடுத்துட்டா கூட எல்லாருமே இவன் தோளுக்கு கீழே இருந்தாங்கன்னா கண்டிப்பா சவுல் கூட ஒரு 7 இருந்திருப்பான். அவ்வளவு டால், சவுலும் பெரிய உயரமான ஆள். ஆனால் இந்த சவுலுக்கு கூட இந்த 9.5 உயரம் இருக்கிறதான இந்த கோலியாத்தை சந்திக்கிறதுக்கு அவனுக்கே தைரியம் இல்லை, யாருக்கும் தைரியம் இல்லை. அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே தாவீது அங்க வரான், அந்த காட்சியை பார்க்கிறான், இந்த கோலியாத் விடுகிற சவாலை பார்க்கிறான். பார்த்தவுடனே அவன் கேட்கிறான், இந்த பெலிஸ்தீனை கொன்று இஸ்ரவேலுக்கு நேரிட்ட நிந்தையை நீக்குகிறவனுக்கு என்ன செய்யப்படும்? ஜீவனுள்ள தேவனுடைய சேனையை நிந்திக்கிறதற்கு விருத்த சேதனம் இல்லாத இந்த பெலிஸ்தியன் எம்மாத்திரம் அப்படின்னு கேள்வி கேட்டான். தாவீதுக்குள் இரண்டாவது கர்த்தருக்காக ஒரு வைராக்கியம் அவனுக்கு இருந்துச்சு. ஜீல், வைராக்கியம், ஆண்டவருக்கான ஒரு வைராக்கியம். இந்த விருத்த சேதனம் இல்லாத ஒரு பெலிஸ்தியன் ஜீவனுள்ள தேவனாகிய கர்த்தருடைய சேதனைகளை நிந்திக்கிறதற்கு இவன் எம்மாத்திரம்னு கேட்டான். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க வேண்டும் என்றால் ஆண்டவரை குறித்து ஒரு வைராக்கியம் இருக்கணும். ஆண்டவரை எந்த இடத்திலும் விட்டுக் கொடுக்க கூடாது. ஆண்டவருக்கான ஒரு வைராக்கியம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கணும். உண்மையிலேயே சொல்றேன், இந்த வைராக்கியம் என்பது சாதாரண விஷயம் கிடையாது. இந்த வைராக்கியம் மறைந்திருக்கிற ஒன்று, ஆனால் இது பெரிய காரியங்களை செய்யும். உண்மை அதுதான். வைராக்கியம் என்பது வெளியில தெரியாது, உள்ள மறைஞ்சிருக்கிற ஒரு விஷயம். ஆனால் இந்த வைராக்கியம் உள்ள நபரை கொண்டு கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார். அந்த வைராக்கியம் உண்மையிலேயே சொன்ன போனால் அபிஷேகத்தை ரிலீஸ் பண்ணும். வைராக்கியம் தேவனாகிய கர்த்தருடைய கிரியைகளை வெளிப்படுத்தும். தேவனாகிய கர்த்தர் வைராக்கியம் உள்ள நபர்களை தேடுகிறார். வைராக்கியம் உள்ள நபர்கள் தான் ஆண்டவருக்கு தேவை. வைராக்கியம், ஆண்டவரை குறித்த ஒரு வைராக்கியம். இந்த வைராக்கியம் தான் இந்த இவ்வளவு பெரிய 9.5 அடி உயரம் உள்ள கோலியாத்தை சந்திக்கிறதற்கு இவனுக்கு தைரியத்தை கொடுத்தது. இந்த வைராக்கியம் தான் அவனுக்கு, இவன் நிகரான ஒரு பலசாலி இல்லாவிட்டாலும் அவனை எதிர்த்து நிற்கிறதற்கு இந்த வைராக்கியம் தான் அவனுக்கு உதவி செஞ்சதே தவிர இவனுடைய சரீர பலன் ஒண்ணு இவனுக்கு ஒண்ணு உதவி செய்யல. தாவீதுடைய யுத்தத்தின் பேட்டர்னை பார்த்தீங்கன்னா ஒண்ணுமே கிடையாது இல்லையா, ஒரு சின்ன கல்லை தான் தூக்கி அடிக்கிறான், அவனுக்கு அதை தான் செய்ய முடியும். இப்படி இருக்கும் பொழுது இவனுடைய வைராக்கியம் தான் அந்த இடத்துல பெரிய காரியத்தை செய்தது. நீ பெரிய காரியங்களை செய்வாய் இல்ல, பெரிய காரியத்தை செஞ்சது வைராக்கியம். தேவ சமூகத்தில் சொல்ற ஆண்டவருடைய பிள்ளைகள் ஆண்டவருக்காக வைராக்கியமார்கள், வைராக்கியமார்கள். அதுதான் உண்மை. என் வாழ்க்கையிலே ஊழியத்தின் பாதையில் நான் கண்ட ஒரு உண்மையை நான் சொல்றேன். இந்த இடத்துல இதுவரையிலும் என்னுடைய வாழ்க்கையில் நான் ரட்சிக்கப்பட்ட அந்த முதல் வருஷத்திலிருந்து ஆண்டவர் பிசாசுகளின் பிடியில் இருக்கிற ஜனங்களை விடுதலை செய்வதற்கு கிருபையாய் என்னை எக்கச்சக்கமாய் பயன்படுத்தி இருக்கிறார். சொல்ல போனால் மற்ற புறஜாதி ஜனங்கள் தெய்வங்களாய் வழிபடுகிற எல்லாத்தையுமே நான் ஃபேஸ் பண்ணியிருக்கிறேன். எல்லா எதெல்லாம் அவங்க தெய்வம் வணங்குறாங்களோ அதை எல்லாத்தையும் நான் ஃபேஸ் பண்ணியிருக்கிறேன். ஒரு இடத்திலேயும் ஆண்டவர் விட்டு கொடுத்ததில்லை. சொல்ல போனப்ப இஸ்ரவேலருக்கு வந்து ஒரு பிரச்சனைன்னு வந்தாங்கன்னா அது ஒருவேளை சரீரத்தின் ஒரு வியாதி அல்லது ஒரு பிரச்சனைனா அது எனக்கு கொஞ்சம் பெரிய விஷயமா தெரியும். அது பிசாசினால் வந்த பிரச்சனை என்பதை நான் கண்டுகொண்டால் அது எனக்கு ரொம்ப ஈஸியா, இன்னும் சொல்ல போனா அதை ஹேண்டில் பண்றது நான் விரும்புவேன். ஓப்பனா சொல்ல போனா விரும்புவேன், அதை ஹேண்டில் பண்றது ரொம்ப விரும்புவேன். பிசாசு பிடித்த ஒரு நபரை ஹேண்டில் பண்றதுக்கு எனக்கு விருப்பம் ஜாஸ்தி. அவனை துரத்துறதுல எனக்கு ரொம்ப ஆசை ஜாஸ்தி. சொல்லப்போனாதான் உண்மை. 33 வருஷத்துல பல ஆயிரக்கணக்கான ஆவிகளை எல்லா இடத்திலையும், இன்னும் சொல்லப்போனா நமக்கு மொழி தெரிஞ்ச தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, மொழி தெரியாத ஆந்திராவில் போனாலும் கர்நாடகாவில் போனாலும் அங்கேயும் கூட எல்லா ஆவிகளும் ஓடும். புது இடத்துல போனாலும் ஆவிகள் போகும் ஒவ்வொரு இடத்துலையும். இதுக்கு நம்ம மொழியெல்லாம் தெரியணும் கூட அவசியம் கிடையாது. சில எந்த இடத்துல போனாலும் டெலிவரன்ஸ் மீட்டிங் என்று சொல்லி ஒன்று வைக்கும்படிக்கு நான் கேட்பேன். கன்வென்ஷன் போகும்போது சில நேரத்தில் அந்த குறிப்பிட்ட பாஸ்டர்ஸை கூட அதோடைய காரியத்தை முக்கியத்துவத்தை தெரியாமல் ஒரு 3 நாள் மெசேஜ் கொடுத்துருங்கன்னு கேட்பாங்க. நானே விரும்பி கேட்பேன், இல்லை ஒரு நாள் டெலிவரன்ஸ் மீட்டிங் வைங்கன்னு சொல்லுவேன். ஏன்னா அதனுடைய முக்கியத்துவம் அவங்களுக்கு தெரியறதில்லை, தெரியாமல் இருக்கிறதுனால. அப்படி வைத்து அந்த டெலிவரன்ஸ் மீட்டிங் வைக்கும் பொழுது உள்ள மறைஞ்சிருக்கிற ஆவிகள் எல்லாம் வெளியே வரும். யார் யாருக்குள்ள எத்தனை மறைந்திருக்கிற ஆவிகள்லாம் வெளியே வரும். சில ஊழியர்களுக்குள்ள இருக்கிற ஆவிகள் வெளியே வரும். அப்படிலாம் வரும். சில பாஸ்டர்ஸ் எல்லாம் கீழே விழுவாங்க. எத்தனை விதமான மறைந்திருக்கிற ஆவிகள், எத்தனை விதமான ஜனங்களுக்குள். சில சபைகளில் நான் பார்த்துக்கிறேன், 100% தான் நான் சொல்றது, மொத்த சபையும் கீழே விழுந்திருக்குது. சில இடத்துல ஜபிக்கும் போது மொத்த சபையும் கீழே விழும். ஒரு நபர் தவறாம மொத்த சபையும் கீழே விழுந்திருக்குது சில இடத்துல. இதுக்கு காரணம், இது ஒரு பெரிய கிஃப்ட், நான் சொல்ல மாட்டேன், கிஃப்ட் நான் சொல்லவே மாட்டேன். என் ஆண்டவருடைய விரோதியை நான் விரோதிக்கிறேன், அவ்வளவுதான் விஷயம். சிம்பிள், சிம்பிளான ஒரு சென்டென்ஸ்ல சொல்றேன், என் ஆண்டவருடைய விரோதியை நான் விரோதிக்கிறேன், அவ்வளவுதான். இதுல எவ்வளவு புரியுத புரிஞ்சுக்குங்க, அவ்வளவுதான். அந்த ஒரே ஒரு காரணம், ஆவிகள் விலகி போகும். அந்த ஒரே ஒரு காரணம். மற்ற நேரத்தில் சாதாரணமா இருந்தால் அந்த நேரத்தில் ஜெபிக்க எழுந்து நிற்கும் பொழுது அந்த வைராக்கியம், வைராக்கியத்தின் ஆவியார் வந்து நிரப்புறத நான் உணர்வேன். அதை உணர்ந்து, அதை அவர் நிரப்புறத உணர்ந்து அடுத்த நிமிஷமே பிசாசுகள் விழுந்து ஓடுறது தெரியும். சாதாரணமா இருக்கும் போது நான் சாதாரண மனுஷனா தான் தெரியும். ஆனால் அந்த இடத்தில் அந்த டெலிவரன்ஸ் மீட்டிங்னு சொல்லி ஜனங்களுக்கு பிரசங்கித்து எழுந்து நிற்கும் பொழுது ஒரு ஆவிய ஒரு அபிஷேகம் வந்து மூடும். ஒரு வைராக்கியத்தின் அபிஷேகம் அது வந்து மூடும் பொழுது எந்த ஆவிகளும் அலறிட்டு ஓடும். இதுக்கு காரணம் வைராக்கியம் என்பது எனக்கு நல்லாவே தெரியும். ஆண்டவருக்காக வைராக்கியம் இருக்கணும், நிர்விசாரம் இருக்கக்கூடாது. ஆண்டவருக்காக வைராக்கியம் வேணும். தாவீதுடைய வாழ்க்கையில் ஒரு வைராக்கியம் இருந்துச்சு. இந்த விருத்த சேதனம் இல்லாமல் இருக்கிறது பெலிஸ்தியன். ஜீவனுள்ள தேவனுடைய சேனைகளை நிந்திக்கிறதற்கு இவன் எம்மாத்திரம்னு கேட்டான். அந்த வைராக்கியம் தான் அவனை ஆசீர்வதிக்கப்பட்டவனாய் மாற்றியது, மேலும் மேலும் அவனை பலப்படுத்தியது, அவனை பெரிய காரியங்களை செய்கிறவனாய் மாற்றியது. மோசே முதலானவர்கள் யாருமே செய்ய முடியாத ஒரு பெரிய காரியங்களை செய்கிறவனாய் இந்த வைராக்கியம் தான் அவனை மாற்றியது. மூன்றாவது தாவீதுடைய வாழ்க்கையில் காணப்பட்ட மூன்றாவது விஷயம் அதே 17 34 வசனத்திலிருந்து வாசிக்கலாம்.
தாவீது சவுலை பார்த்து, உம்முடைய அடியான் என் தகப்பனுடைய ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருக்கிற போது ஒரு விசை ஒரு கரடியும் வந்து மந்தையில் இருக்கிற ஒரு ஆட்டை பிடித்துக் கொண்டது. நான் அதை தொடர்ந்து போய் அதை அடித்து அதை அவன் வாய்க்கு தப்புவித்தேன். அது என் மேல் பாய்ந்தபோது நான் அதின் தாடியை பிடித்து
அதை அடித்து கொன்று போட்டேன்.
அந்த சிங்கத்தையும் அந்த கரடியையும் உம்முடைய அடியானாகிய நான் கொன்றேன். விருத்த சேதனமில்லாத இந்த பெலிஸ்தனும் அவைகளில் ஒன்றை போல இருப்பான். அவன் ஜீவனுள்ள தேவனுடைய சேனைகளை நிந்தித்தானே என்றான்.
இங்கே பார்க்கும் பொழுது இவன் யுத்தத்திற்கு ஆயத்தமாய் வந்து இந்த கோலியாத்தை சந்திக்கிறதற்கு அவன் நிற்கிறான். எல்லாருக்குமே இது ஒரு வேடிக்கையா இருக்குது. ஒரு சின்ன பையன் வந்து கோலியாத்தை ஃபேஸ் பண்றாங்கிறானே, யாராலும் இதை அக்செப்ட் பண்ணிக்க முடியல. இவன் போய் இவ்வளவு பெரிய கோலியாத்தோடு மோதறதா, இவன் எந்த மூளைக்கு என்று சொல்லி எல்லாருமே அதை டிஸ்கரேஜ் பண்றாங்க. அவன் கூட இருந்த அவனுடைய மூத்த அண்ணன்கள் 3 அவனை டிஸ்கரேஜ் பண்ணாங்க. நீ எதுக்காக இந்த இடத்துக்கு வந்த, யுத்தத்தை வேடிக்கை பார்க்க வந்தியா என்று சொல்லி உன் துணிகரத்தையும் உன் இருதயத்தின் அகங்காரத்தையும் அறிவேன் என்று சொல்லி அண்ணன்மார்கள் எல்லாம் விரட்டினாங்க. ஆனாலும் கூட அவன் டிஸ்கரேஜ் ஆகல. இல்ல, நான் அந்த கோலியாத்தை நான் சந்திப்பேங்கிறான். கடைசியில் இவனுடைய தொந்தரவு தாங்காமல் இவன் அதுல உறுதியா இருக்கிறதை பார்த்த உடனே இவனை கொண்டு போய் சவுலுக்கு முன்னால் நிக்க வச்சுட்டாங்க. இந்த சின்ன பையன் கோலியாத்தை சந்திக்கிறதுக்கு ரெடிங்கிறான். சவுலுக்கு கூட இதை ஏத்துக்க முடியல. இவன் பார்த்த சின்ன பையனா இருக்கான், இவன் போய் கோலியாத்துக்கிட்ட மோதறங்கிறானே. சவுல் என்ன சொல்லுவான் பாருங்க, 33 படிங்க, தெரியும்.
அப்பொழுது சவுல் தாவீதை நோக்கி, நீ இந்த பெலிஸ்தனோட எதிர்த்து
யுத்தம் பண்ண உன்னால் ஆகாது.
நீ இளைஞன். அவனோ தன் சிறு வயது முதல் யுத்த வீரன் என்றான்.
சவுலே டிஸ்கரேஜ் பண்றான். பாருங்க, சவுல் ராஜா, அவனுக்காகத்தான் இவன் இங்க வந்து யுத்தத்துக்கு வந்து நிக்கிறான். அப்படி நிற்கும் போது இந்த சவுலுக்கு இப்படியாவது ஒருத்தன் வந்தானே, யாருமே வராத இடத்துல ஒருத்தனாவது வந்தானே நம்ம சந்தோஷப்பட்டு இருக்கணும். ஆனால் இந்த தாவீது ஒரு சின்ன பையனாய் வந்து நிற்கும் பொழுது சவுலுடைய வாயிலிருந்து வந்த வார்த்தைகள் எல்லாம் நெகட்டிவான வார்த்தைகள். உன்னோடு உனக்காக எல்லாம் உன்னாலெல்லாம் அவங்ககிட்ட யுத்தம் பண்ண முடியாதுப்பா, நீ சின்ன பையனா இருக்கிற, அவன் எவ்வளவு பலசாலி, நீ இளைஞன், அவன் சின்ன வயசுலேருந்தே யுத்த வீரன், கோலியாத்து சின்ன வயசுலேருந்தே யுத்தத்தில் சிறந்த வீரன், அவங்க கூட எல்லாம் உன்னால் மோத முடியாதுப்பா, வேண்டாம் பாங்கிறான். அப்போ தாவீதை எல்லாரும் டிஸ்கரேஜ் பண்ணாங்க. அப்போதான் தாவீது ஒரு சம்பவத்தை சொல்றான். அவ்வளவு டிஸ்கரேஜ் பண்ணப்பட்ட அந்த நிலைமையில்
அவன் பேசுறான் சவுலை பார்த்து. அப்படி கிடையாது, நான் ஆடுகளை மேய்ச்சிருக்கிறேன்னு சொல்லிட்டு சொல்லிட்டேன்னு சாதாரணமா நினைக்காதீங்க. நான் ஒரு சாதாரண மெய்ப்பன், எனக்கு யுத்தம் எல்லாம் தெரியாதுன்னு சொல்லி என்ன சாதாரணமா நினைக்காதீங்க. நான் ஆடுகளை மேய்த்த பொழுது ஒரு முறை ஒரு சிங்கம் வந்துச்சு, என் ஆட்டை பிடிச்சிருச்சு, அதை துரத்தி கொண்டு போய் அதை பிடித்து அதை வாயிலிருந்து ஆட்டை நான் பிடுங்கினேன். அதை பிடுங்கும் பொழுது அந்த சிங்கம் கோபம் அடைஞ்சு என் மேல பாஞ்சுது. உடனே நான் அந்த தாடியை பிடித்து அதை அடித்து கொன்று போட்டுட்டேங்கிறான். இந்த இடத்துல காண்கிறது ஒரு பால சிங்கம், ஆண் சிங்கம். சிங்கத்தை பார்த்துருக்கிறீங்களா டிஸ்கவரி சேனல்ல? பெண் சிங்கம் வந்து பூனை மாதிரி தான் இருக்கும், அப்பியரன்ஸ் பூனை மாதிரி தான் இருக்கும், கொஞ்சம் பெரிய பூனையா இருக்கும். ஆனால் ஆண் சிங்கத்தை பார்த்தீங்கன்னா முடி இப்படி பிரம்மாண்டமா இருக்கும், தலையை சுத்திலையும் அப்படியே முடி இருக்கும், தலையிலிருந்து கீழே வரைக்கும் ரவுண்டா முடி இருக்கும், பார்க்கறதுக்கே ஒரு டெரரா இருக்கும். ஆனா உண்மை என்னன்னா பெண் சிங்கம் தான் உண்மையை வேட்டையாடுறது, ஆம்பள சிங்க சோம்பேறி, அது இருக்கிற இடத்துல கர்ஜனை தான் பண்ணுமே தவிர அது ஓடி வேட்டையாடாது. ஆனா பெண் சிங்கம் தான் ஓடி ஓடி வேட்டையாடும், அதான் உண்மை. ஆனா ஆண் சிங்கம் பார்த்தீங்கன்னா சாதாரணமா ஓடி எல்லாம் வேட்டையாடாது, ஒரு இடத்துல உட்கார்ந்துட்டு பிடிக்கும் கர்ஜிக்கும். பெண் சிங்கம் பிடிச்சிட்டு வந்துச்சுன்னா உடனே உட்காந்து சாப்பிட்டுரும், அதான் உண்மை. இப்படி இருக்கும் பொழுது இந்த சூழ்நிலையில் இந்த இடத்துல ஏதோ ஒரு ஆண் சிங்கம் ஒரு ஆட்டை பிடிக்க வந்திருக்குது, பிடிச்சிருச்சு, வந்தது பிடிச்சிருச்சு. அந்த வழியா இருக்கிற வழியில இந்த சிங்கம் தான் பாத்தீங்கன்னா ஆண் சிங்கம் இன்னைக்கு ஓடி ஓடி எல்லாம் வேட்டையாடாது, இருக்கிற இடத்துல உட்காந்து புருடன் ஒரு பெரிய கர்ஜனை கொடுக்கும். கர்ஜனை கொடுத்த உடனே இருக்கிற மிருகங்கள்லாம் பயந்து தாறுமாற ஓடும். அப்ப அது வழி அது இருக்கிற இடத்துலயே தெரியாம ஓடு கிராஸ் பண்ணும், அதுக்கு அப்பனு வேணா பிடிக்கும், அப்படிதான் பிடிக்குமே தவிர சேஸ் பண்ணி எல்லாம் பிடிக்காது. இப்படிதான் இதை நடந்திருக்குது, இது பெரிய ஒரு கர்ஜனை கொடுத்திருக்குது. தாவீதுடைய ஆடுகளை மிரண்டு ஓடி இருக்குது, ஓடும்போது இவனுக்கு முன்னாடி இந்த சிங்கத்துக்கு முன்னால வந்திருக்குது, பிடிச்சிருச்சு. அப்ப பிடிச்சோன்னு அது தனக்கு எவ்வளவு பெரிய ஒரு கேட்ச் இல்ல அதோடைய சூழ்நிலையில. ஆனா தாவீது சரி போனால் போகட்டும், நாம விடல, ஒண்ணுதானே துரத்துனான், அந்த சிங்கத்தை சேஸ் பண்ணான், பிடிச்சிட்டான், அது வாயிலிருந்து ஆட்டை பிடுங்கிறான். அப்ப அதுக்கு எவ்வளவு கோபம் வரும், இவன் மேல பாயுது, ஆட்டை விட்டுட்டு இவனை க்ளோஸ் பண்ணலாம், அது இவன் மேல பாயுது. பிடிச்சான், தாடி பிடிச்சான், இழுத்தான், அடிச்சான், வெறுங்கையில கொன்னுட்டான். இது சாதாரண விஷயம் கிடையாது. இன்னைக்கு காலையில கூட பார்த்தோம், சிம்சோன் சிங்கத்தை ஒரு ஆட்டை கிழிக்கிற மாதிரி கிழிச்சு போட்டான் இருக்கு. அது அவன் தனிப்பட்ட ஒரு அபிஷேகம், அது தாவீதுக்கு அந்த மாதிரி ஒரு அழைப்பெல்லாம் கிடையாது. அந்த மாதிரி ஒரு பராக்கிரமமான காரியத்தை செய்கிற அழைப்பு தாவீது கிடையாது. ஆனால் இந்த இடத்தில் நடந்துச்சு, அது ஒரு சிங்கத்தை அடித்து தன்னுடைய ஆட்டை மீட்டிருக்கிறான். ஒரு சம்பவம் மட்டுமல்ல, இன்னொரு சம்பவம், இன்னொரு முறை ஒரு கரடி வந்து அதே போல பிடிச்சிருக்குது, அந்த கரடி கிட்ட இருந்தும் அந்த ஆட்டை அவன் மீட்டிருக்கிறான், அந்த கரடியை அவன் கொண்டு போட்டிருக்கிறான். இந்த சம்பவங்கள் எல்லாமே தாவீதுக்குள்ளே ஒரு பெரிய விசுவாசத்தை கட்டி எழுப்பி இருந்துச்சு. விசுவாசம், இந்த விசுவாசம் சாதாரண விசுவாசம் கிடையாது. எத்தனை பேர் அவனை டிஸ்கரேஜ் பண்ணாலும் தளர்ந்து போகாத ஒரு விசுவாசம் அவனுக்குள் இருந்துச்சு. மூத்த சகோதரர்கள் அவனை டிஸ்கரேஜ் பண்ணாங்க, சவுல் ராஜா அவனை டிஸ்கரேஜ் பண்ணான், எல்லாருமே அவனை டிஸ்கரேஜ் பண்ணாங்க, ஒருத்தர் கூட இந்த தாவீதை என்கரேஜ் பண்ணல. அப்படிப்பட்ட ஒரு நிலைமையிலும் இவ்வளவு டிஸ்கரேஜுக்கு நடுவில் இவன் போய் நிக்கிறான்னா அவனுடைய விசுவாசம் எவ்வளவு பெரியதுன்னு பாருங்க. அப்போ நம்ம வாழ்க்கையில் நம்ம ஒன்று பார்க்கணும், நம் வாழ்க்கையில் நடந்த சம்பவங்கள், நம் வாழ்க்கையிலே இதற்கு முன் நடந்த அனுபவங்கள், அதை நீங்க கொஞ்சம் திரும்பி பார்க்கணும். என்னைக்குமே இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் பல பிரச்சனைகளை ஃபேஸ் பண்றதுக்கு நமக்கு விசுவாசம் இல்லை, பல போராட்டங்களை சந்திக்கிறதுக்கு நமக்கு விசுவாசம் இல்லை, தடுமாறுறோம், இது எப்படி ஆகுமோ, இந்த பிரச்சனை எப்படி இருக்குமே இருக்குதே, இது எப்படி மாறுமா, இந்த சூழ்நிலைகள் மாறுமா, தடுமாறுறோம். ஏன் தெரியுமா,
இன்னைக்கு ஒரு தேவ பிள்ளை தனக்கு வருகிற பிரச்சனைகளை கண்டு தடுமாறுகிறதற்கும் குழம்பி போகிறதற்கும் இது எப்படி போய் முடியுமோ அப்படின்னு பயந்து போய் நிற்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? முந்தினவைகளை நினைக்கிறது கிடையாது. இதற்கு முன்பதாக ஆண்டவன் நடத்தின வழிகளை நினைக்கிறது கிடையாது. இந்த தாவீதுக்கு இந்த கோலியாத்துக்கு முன்னால நிக்கக்கூடிய அளவுக்கு ஒரு பெரிய விசுவாசம் இருந்தது. சாதாரண விசுவாசம் இல்ல, பெரிய விசுவாசம். இத்தனை பேர் அவனை டிஸ்கரேஜ் பண்ணியும் அதை தாண்டி அவனால நிக்க முடிச்சதுன்னா இப்படி விசுவாசம் சாதாரணது இல்லை, ரொம்ப பெரிய விசுவாசம். அவ்வளவு பெரிய ஒரு விசுவாசம் அவனுக்கு வந்ததற்கு காரணம் என்ன? ஏற்கனவே அவன் வாழ்க்கையில் கடந்து வந்த ஒரு ரெண்டு அனுபவங்கள், சிங்கத்தை வீழ்த்தினதும் கரடியை வீழ்த்தினதுமான அந்த ரெண்டு அனுபவங்கள் தான் அவனுக்கு இப்படிப்பட்ட ஒரு விசுவாசத்தை அவனுக்குள் உருவாக்கி இருந்துச்சு. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் ஏற்கனவே ஆண்டவர் உங்களுக்கு செய்திருக்கிற பழைய காரியங்களை மறந்து விட்டீர்கள். இன்னைக்கு ஒரு பிரச்சனை வருது, எப்படி இது மாறுங்கிறீங்க, இந்த சூழ்நிலை எப்படி மாறுங்கிறீங்க, இந்த பிரச்சனை எப்படி தீருங்கிறீங்க. ஏன் தீராதா? ஏன் மாறாதா? மாறும், தீரும். எதை வச்சு சொல்றீங்க? உங்களையே மாத்தினாரே ஆண்டவர், உங்க பிரச்சனையை மாத்தவரால முடியாது. உங்க வாழ்க்கையவே மாத்திருக்கிறார். எவ்வளவு மோசமான ஆள். நம்ம வாழ்க்கையவே ஆண்டவர் மாத்தி இருக்கும் போது, நம்முடைய இருதயத்தையே மாத்தி இருக்கும் போது, நம்ம பிரச்சனையை மாத்துறது அவருக்கு பெரிய விஷயம். யோசிங்க, என்னை மாற்றின ஆண்டவர் எனக்கு இருக்கிற சூழ்நிலைகளை அவரால் மாற்ற முடியும். என்னையே மாத்தினாரே, எனக்கு இருக்கிற ஒரு பிரச்சனையவா அவரால் மாற்ற முடியாது? எனக்கு முன்னால் நிற்கிற இந்த கோலியாத்தையா என்னால் வீழ்த்த முடியாது? என்னுடைய பழைய மனுஷனை வீழ்த்தினார், என்னுடைய ஜென்ம சுபாவத்தை வீழ்த்தினார். அப்படி இருக்கும் பொழுது இந்த பிரச்சனையை வீழ்த்துவதன் ஆண்டவருக்கு பெரிய காரியமா? இதுதான் யோசிக்க வேண்டிய விஷயம். அதை நம்ம நினைக்கிறது இல்லை. என்னை மாற்றின ஆண்டவர் என் பிரச்சனைகளை மாற்றுவது அவருக்கு அற்ப காரியம். என்னை மாற்றின ஆண்டவருக்கு இந்த சூழ்நிலைகளை மாற்றுவது சாதாரணமான விஷயம். இதிலே நம்ம தெளிவா இருக்கணும். யோசிங்க, இதற்கு முன் ஆண்டவர் உங்களை நடத்தி வந்த பூர்வ வழிகளை சிந்தித்து பாருங்கள். வேதம் சொல்லுகிறது பூர்வமான வழிகளை சிந்தித்து பாருங்கள். இதற்கு முன்பாக ஆண்டவர் நடத்தின பூர்வ வழிகளை சிந்தித்து பாருங்கள். இன்னைக்கு ஜெபிக்க முடியலையே, என்னால ஜெபிக்க முடியுமா? ஒரு காலத்தில் நீங்க ஜெபிச்சிருக்கிறீங்க. யோசிங்க, அன்னைக்கு ஜெபிச்ச என்னாலேயே இப்ப ஜெபிக்க முடியாதா? இன்னைக்கு என்னால ஆவிக்குரிய வாழ்க்கையில் நிக்க முடியல. ஒரு காலத்தில் நின்னைங்களே, ஏன் இன்னைக்கு நிக்க முடியல? முடியும். 5 வருஷத்துக்கு மேல நிக்க முடிஞ்சது, 7 வருஷத்துக்கு மேல நிக்க முடிஞ்சது, ஏன் இன்னால இன்னைக்கு நிக்க முடியாது? முடியும். இதுக்கு முன்னால என்னால் இப்படி வாழ முடிஞ்சது, ஏன் இனி வாழ முடியாது? முடியும். இதற்கு முன்னால் இத்தனை வெற்றிகளை சந்தித்த எனக்கு இனி வருகிற காலத்தில் வெற்றி அடைய முடியும். ஒண்ணு என்னை தடுக்க முடியாது. அந்த ஃபெய்த் நமக்கு இருக்கணும், விசுவாசம். இதற்கு முன்பாக நடந்த காரியங்கள், ஆண்டவர் உங்களை நடத்தின வழிகள், உங்களுக்கு கொடுத்த வெற்றிகள், உங்களுக்குள் ஏற்படுத்தின மாற்றங்கள், அதை யோசிங்க, அதை நினைங்க. அதே ஆண்டவர் தான் உங்களோடு இன்னைக்கு இருக்கிறார். 5 வருஷத்துக்கு முன்னால் எந்த ஆண்டவர் உங்களோடு இருந்தா அதே ஆண்டவர் தான் இன்னைக்கு உங்களோடு இருக்கிறார். 10 வருஷத்துக்கு முதல் எந்த ஆண்டவர் உங்களோடு இருந்தா அதே ஆண்டவர் தான் இன்னைக்கு உங்களோடு இருக்கிறார். நீங்க ரட்சிக்கப்பட்ட போது உங்கள் வாழ்க்கையில் எந்த ஆண்டவர் உள்ளே வந்தாரோ அதே ஆண்டவர் தான் இன்னைக்கு இருக்கிறார். இது வேற ஆண்டவர் அல்ல, பலவீனமான ஒரு ஆண்டவர் அல்ல, அதே ஆண்டவர் தான் இன்னைக்கு நம்மளோடு இருக்கிறார். முடியும், முடியும். ஏற்கனவே நடந்த காரியங்களை நினைச்சீங்கன்னா வருகிற காலத்தில் நீங்கள் வெற்றி அடைவதற்கு அதுதான் திறவுகோலாயிருக்கும். அதை புரிந்து கொள்ளணும். தாவீதுடைய வாழ்க்கையில் அவன் ஒரு விசுவாச வீரன். எதைக்குமே சொல்ற, விசுவாசத்தில் ஒருவன் உறுதியா இருப்பானால் அவனை யாராலும் தோற்கடிக்க முடியாது. விசுவாசத்தில் உறுதியா இருந்தா கண்டிப்பாக அவன் ஜெயிப்பான், அவனை யாராலும் தோற்கடிக்க முடியாது. தாவீது ஆராதிக்கிற மனுஷனாய் இருந்தான், தாவீது வைராக்கியம் உள்ள ஒரு மனுஷனாய் இருந்தான், தாவீது விசுவாசத்தில் சிறந்த ஒரு மனுஷனாக இருந்தான். 4வது ஒரு காரியத்தை சொல்லி முடிக்கிறேன். இந்த சம்பவம் எப்படி போய் முடியுது என்பதற்கு ஏதுவாக நான் சொல்லி முடிக்கிறேன்.
பதினெட்டாம் அதிகாரம், 1 சாமுவேல் 18:10-11 வாசிங்க.
மறுநாளிலே தேவனால் விடப்பட்ட பொல்லாத ஆவி சவுலின் மேல் இறங்கிற்று. அவன் வீட்டுக்குள்ளே தீர்க்க தரிசனம் சொல்லிக் கொண்டிருந்தான். அப்பொழுது தாவீது தினந்தோறும் செய்கிறபடி தன் கையினால் சுரமண்டலத்தை வாசித்துக் கொண்டிருந்தான். சவுலின் கையிலே ஈட்டி இருந்தது. அப்பொழுது சவுல் தாவீதை சுவரோடு சேர்த்து உருவ குத்தி போடுவேன் என்று ஈட்டியை அவன் மேல் எறிந்தான். ஆனாலும் தாவீது விலகி
இரண்டு தரம் அவனுக்கு தப்பினான் என்று வேதம் சொல்லுது. இந்த சவுலுக்குள் அசுத்தாவி இறங்கினது அவனுக்கே புரியல. அந்த ஆவி ஒரு வஞ்சிக்கிற ஆவியா இருந்துச்சு. இந்த ஆவி இறங்கும் பொழுது இவன் தீர்க்க தரிசனம் உரைச்சான் இருக்குது. எந்த ஆவியில தீர்க்க தரிசனம் உரைச்சான்? அசுத்தாவியில நிறைஞ்சு அவன் தீர்க்க தரிசனம் உரைக்கிறான். இன்றைக்கு பிசாசுகளும் தீர்க்க தரிசனம் உரைக்கும். எப்படி? தவறான விஷயங்களை உரைக்கும். பிசாசுகளும் தவறான காரியங்களை தீர்க்க தரிசனமாய் உரைக்கும். நல்ல விஷயத்தை சொல்லாது. இன்னைக்கு ஜோசிகாரங்க சொல்றாங்கல்ல, உனக்கு நாள் சரியில்லை, உனக்கு நேரம் சரியில்லை, உனக்கு இந்த காரியம் நடக்கும்ன்றாங்க. நடக்குதில்ல, நிறைய பேருக்கு நடக்கும். அசுத்தாவிகளும் தீர்க்க தரிசனம் உரைக்கும். சவுலின் மேல் இந்த அசுத்தாவி வந்து இறங்கியது. இந்த ஆவி வந்து இறங்கின உடனே இவன் தீர்க்க தரிசனம் உரைத்துக் கொண்டிருக்கிறான். ஆனால் ஆவிகள் என்னைக்குமே தன்னை ஒரு பக்கத்து ஒரு கட்டத்தில் வெளிப்படுத்திடும். தன்னுடைய சுபாவத்தை அதனால ரொம்ப நேரம் அடக்கி வைக்க முடியாது. கொஞ்ச நேரம் தான் எல்லாத்தையும் ஏமாத்த முடியும். கடைசியில் எப்படியும் அது வெளிப்படுத்துறோம். கொஞ்சம் டூப்ளிகேட் காட்டும், ஆனால் கடைசியில் அதோடைய புத்தி வெளியில வந்துடும். இப்ப தீர்க்க தரிசனம் உரைத்துக் கொண்டிருக்கிறான். தாவீது சுரமண்டலம் வாசித்துக் கொண்டிருக்கிறான். அந்த நேரத்தில் சவுல் ஒரு ஈட்டை எடுத்து தாவீதை சுவரோடு குத்தி போடுவேன் என்று சொல்லி எழுப்பி வந்தான். கொலைவரி தாக்குதல், ஒரு கொலைவரி தாக்குதலோடு வருகிறான். இந்த சவுலின் மேல் இந்த அசுத்தாவை இறங்கினதிலிருந்து அவனுடைய நோக்கம் எல்லாம் தாவீதை கொலை செய்ய வேண்டும் என்கிறதுல ரொம்ப தீவிரம் காட்டிட்டு இருந்தான். சொல்ல போனால் தன்னுடைய கடமையை மறந்துட்டான். தான் யாருங்கிறத மறந்துட்டான். தான் ஒரு ராஜாங்கிறத மறந்துட்டான். தான் ராஜ்ய பாரத்தை கவனிக்கணும்ன்றத மறந்துட்டான். தேசத்து ஜனங்களுடைய பிரச்சனைகளை கவனிக்கணும்னு மறந்துட்டான். ஜனங்களை விசாரிக்கணும்ன்றத மறந்துட்டான். அரசாங்கத்தை நடத்தணும்ன்றத மறந்துட்டான். அவனுடைய நோக்கம் எல்லாம் ஒரே போக்கஸ், இந்த தாவீதை கொல்லணும். தன்னுடைய இராணுவத்தை திரட்டிக்கொண்டு இந்த தாவீதின்ற ஒரு மனுஷனை கொல்லுகிறதற்கு அவன் தேட ஆரம்பிச்சான். இந்த ஆவி இறங்கினதிலிருந்து அவன் ட்ரை பண்றான். ரெண்டு முறை அவனை கொத்துவதற்கு ஈட்டி எடுத்துக் கொண்டு வந்தான். ரெண்டு முறை அவன் விலகி தாவீதை வெளியே தப்பித்துக் கொள்ளும்படி கர்த்தர் உதவி செய்தார். அதன் பிறகு தாவீது அந்த இடத்தில் இருந்தால் பாதுகாப்பில்லை, அவன் வெளியே வந்து விட்டான், அரண்மனை விட்டு வெளியே வந்து விட்டான். அதன் பிறகு இந்த சவுல் அவனை துரத்துறான் துரத்திக் கொண்டே இருக்கிறான். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலேதான் இந்த ஒரு காரியம் நடைபெறுகிறது. வாசிக்கலாம். இப்ப 24 வருவோம். தாவீதுக்கு ஆண்டவர் சில நல்ல வாய்ப்புகளை கொடுக்கிறார். 24:1 கொஞ்சம் வாசிப்போம்.
சவுல் பெலிஸ்தரை பின்தொடர்ந்து திரும்பி வந்தபோது, இதோ தாவீது எங்கேதியின் வனாந்தரத்தில் இருக்கிறான் என்று அவனுக்கு அறிவிக்கப்பட்டது. அப்பொழுது சவுல் இஸ்ரவேல் அனைத்திலும் தெரிந்து கொள்ளப்பட்ட 3,000 பேரை கூட்டிக் கொண்டு தாவீதையும் அவன் மனுஷரையும் வரையாடுகள் உள்ள கண்மலையின் மேல் தேட போனானாம்.
3,000 பேரை கூட்டிக் கொண்டு எவ்வளவு பெரிய ஒரு ராணுவத்தை திரட்டிக்கொண்டு ஒரு தாவீதை கொள்றதுக்கு போறான் ராஜா. என்ன ஒரு சூழ்நிலை பாத்தீங்களா? அவனுக்கு தாவீதுன்ற ஒரு மனுஷனையும் அவனோடு கூட இருக்கிற ஒரு சின்ன கூட்டத்தையும் கொல்லுவதற்கு 3,000 பேர் உள்ள ஒரு ராணுவத்தை திரட்டிட்டு போறான். சவுல் துரத்துறான் காடுகள் மலைகள் கெபிகள் எல்லா இடத்திலும் துரத்திட்டு போறான். எங்கேயுமே கர்த்தர் அவனை இவன் கையில் ஒப்பு கொடுக்கல.
தாவீதுக்கு சாதகமாய் ஆண்டவர் இருந்தார். சவுல் கையில் ஆண்டவர் அவனை ஒப்பு கொடுக்கவே இல்லை. கடைசியில் ஒரு சூழ்நிலை வருது பாருங்க, 8வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம்.
அப்பொழுது தாவீதும் எழுந்து கெபியிலிருந்து புறப்பட்டு சவுலுக்கு பின்னாக போய் ராஜாவாகிய என் ஆண்டவனே என்று கூப்பிட்டான். சவுல் திரும்பி பார்த்தபோது தாவீது தரை மட்டும் முகம் குனிந்து வணங்கி சவுலை நோக்கி, தாவீது உமக்கு பொல்லாப்பு செய்ய பார்க்கிறான் என்று சொல்லுகிற மனுஷருடைய வார்த்தைகளை ஏன் கேட்கிறீர் இதோ கர்த்தர் இன்று கெபியில் உம்மை என் கையில் ஒப்பு கொடுத்தார் என்பதை இன்றைய தினம் உம்முடைய கண்கள் கண்டதே
உம்முடைய கண்கள் கண்டதே
உம்மை கொன்று போட வேண்டும் என்று
சிலர் சொன்னார்கள்
ஆனாலும் என் கை உம்மை தப்பவிட்டது என் ஆண்டவன் மேல்
என் கையை போடேன்
அவர் கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவராமே என்றேன்
இந்த தாவீதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைக்குது. ஒரு கட்டத்திலே இவன் சவுல் அவனை தேடிக்கொண்டே வருகிறான். ஒரு சூழ்நிலையில் அவன் ஒரு கெபிக்குள் போகிறான். அப்பொழுது தாவீதோடு இருக்கிற மனுஷர்கள் அதை பார்த்துட்டாங்க. சவுல் நல்ல வகையாக இந்த கெபிக்குள்ள மாட்டிட்டான். இப்பொழுதுதான் கர்த்தர் அவனை உங்க கையில் ஒப்பு கொடுக்கிறார், போய் சவுலை கொன்று போடுங்கன்னு சொல்றான். ஆனாலும் தாவீது அவனை கொன்று போடவில்லை. தாவீது சொல்லுகிறான், அவர் கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவராமே ஆனா உண்மை என்னன்னு கேட்டீங்கன்னா, 16 அதிகாரத்திலேயே பார்த்தீங்கன்னா கர்த்தருடைய ஆவி அவனை விட்டு விலகி போயிட்டு. 16:14 வசனத்திலேயே கர்த்தர் தாவீதை அபிஷேகம் பண்ணும் பொழுதே கர்த்தருடைய ஆவியானவர் சவுலை விட்டு விலகினார்னு வந்துருச்சு. ஆவியானவர் அவனை விலகி ரொம்ப நாள் ஆகி போச்சு. ஆனாலும் இந்த தாவீது, இந்த சவுல் ஒரு நாள் அபிஷேகம் பண்ணப்பட்டவன் என்கிற ஒரு காரியத்தை மனதிலே வைத்து அவனுக்கு வாய்ப்பு கிடைத்த போதும் அதை அவன் பயன்படுத்தாமல் இருந்தான். இன்னொரு சம்பவம், இந்த கடைசி நம்ம தலைப்பு வசனத்துக்கு நேரம் திருப்பி வருவோம். இந்த சவுல் தாவீதை பார்த்து சொன்னான், நீர் ஆசீர்வதிக்கப்பட்டவர், நீ பெரிய காரியங்களை செய்வாய், நீ மேன்மேலும் பலப்படுவாய்னா. 26:25 வசனத்தில் அப்படி சொல்வதற்கு அவன் அப்படி சொன்னதை நம்ம ஆரம்பத்தில் பார்த்துட்டு, ஏன் அப்படி சொன்னான், ஏன் அந்த ஆசீர்வாதத்துக்கு அவன் பாத்திரமாய் மாறினான். வாங்க இப்ப திருப்பி நம்ம 26 வருவோம். 7 வசனத்தில் இருந்து வாசிக்கலாம்.
அப்படியே தாவீதும்
அபிசாயும்
ராத்திரியிலே அந்த ஜனங்களுக்குள்ளே வந்தார்கள். இதோ சவுல் ரதங்கள் இருக்கிற இடத்திலே படுத்து நித்திரை பண்ணினான். அவன் தலைமாட்டில் அவனுடைய ஈட்டி நிலத்திலே குத்தி இருந்தது அவனை சுற்றிலும் அப்னேரும் ஜனங்களும் படுத்துக் கொண்டிருந்தார்கள் அப்பொழுது அபிசாய் தாவீதை பார்த்து, இன்று தேவன் உம்முடைய சத்துருவை உம்முடைய கையில் ஒப்பு கொடுத்தார் இப்போதும் நான் அவனை ஈட்டியினால் இரண்டு குத்தாக குத்தாமல்
ஒரே குத்தாக
நிலத்தில் உருவ குத்தட்டுமா என்றான். தாவீது அபிசாயை பார்த்து, அவரை கொல்லாதே
கர்த்தர் அபிஷேகம் பண்ணுவித்தவர் மேல்
தன் கையை போட்டு குற்றமில்லாமல் போகிறவன் யார் என்று சொன்னான்.
பின்னும் தாவீது
கர்த்தர் அவரை அடித்து
கர்த்தர் அவரை அடித்து
அல்லது அவருடைய காலம் வந்து அவர் மறித்து
அல்லது
அவர் யுத்தத்திற்கு போய் மாண்டால் ஒழிய
நான் என் கையை
கர்த்தர் அபிஷேகம் பண்ணுவித்தவர் மேல்
போடாதபடிக்கு
கர்த்தர் என்னை காக்க கடவர் என்று கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் இப்போதும் அவர் தலைமாட்டில் இருக்கிற ஈட்டியையும் தண்ணீர் செம்பையும் எடுத்துக்கொண்டு போவோம் என்றான்
இன்னொரு சம்பவம் இது இன்னொரு வாய்ப்பு முதல் வாய்ப்பு கெபியில கிடைச்சது சவுல கொல்றதுக்கு அங்க விட்டுட்டான் வேண்டாம் அவனுடைய வஸ்திரத்தங்களை மட்டும் வெட்டிட்டு வந்துட்டான் இப்ப ரெண்டாவது இங்கே ராணுவத்தோடு இந்த சவுல் வந்திருக்கிறான் ஒரு இரவு நேரம் படுத்திருக்கிறான் அவனுடைய தளபதி அப்பனேர் கூட இருக்கிறான் எல்லாரும் நல்லா தூங்கிட்டு இருக்கிறாங்க சவுல் தன்னுடைய ஈட்டி நிலத்திலே குத்தி வைத்துட்டு நல்லா தூங்கிட்டு இருக்கிறான் தாவீதும் அவனோடு கூட இருக்கிற நபர்களும் வந்தது கூட அவங்களுக்கு தெரியல தாவீதுக்கு ஒரு சிலர் ரொம்ப லாயலா இருந்தாங்க இந்த அபிசாய் போன்றவங்க ரொம்ப லாயலான ஆட்கள் தாவீதுக்கு ரொம்ப நன்றி உள்ளவர்களா வாழ்ந்தவங்க அப்படி இருக்கும்போது அபிசாய் சொல்றான் இப்போ ஒரு சான்ஸ் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார் இப்போ ஒரு வார்த்தை சரின்னு சொல்லும் ரெண்டு குத்து இல்ல ஒரே குத்து அவனை நான் க்ளோஸ் பண்ணிடுறேன் துடிக்கணும் அபிசாய் தாவீதே உமை கொள்றதுக்கு வந்திருக்கிற இவனை கர்த்தர் இன்னைக்கு உங்க கையில ஒப்பு கொடுத்துட்டார் அவனை உன் கையில ஒப்பு கொடுப்பேன் என்று சொன்ன ஆண்டவர் இப்பதான் உனக்கு அந்த டைம் கொடுத்துட்டார் அந்த டைம் வந்துருச்சு சொல்லும் நீ ஒண்ணு செய்ய வேண்டாம் வேடிக்கை பாரும் நாம் போய் ஒரே குத்தா குத்தி அந்த வேலையை நான் முடிச்சுட்டு வந்த சும்மா நின்று வேடிக்கை பார்த்தா போதும் நீ ஒண்ணும் பண்ண வேண்டாம் எவ்வளவு பெரிய வாய்ப்பு பாருங்க இவனுக்கு ஒரு வேலை இல்லை கூட இருக்க அபிசாய் அதை செய்யறேங்கிறான் ஆனா தாவீது சொல்றான் அவருக்கு வயசாகி செத்தா சாகட்டும் அல்ல யுத்தத்தில் போய் செத்தா சாகட்டும் அப்படி ஏதாவது ஒரு மரணம் வந்தா வரட்டும் ஆனால் கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர் மேல் நான் கை போட்டு அவரை கொள்ளுகிற அந்த காரியம் எனக்கு தூரமா இருக்கட்டும் நான் செய்ய மாட்டேன் வேணா ஒண்ணு செய்வோம் தூங்கிட்டு இருக்கிறாரு பக்கத்தில் போய் அவன் வச்சுட்டு தண்ணி சுமம் மட்டும் தூக்கிட்டு வந்துடுவோன்றான் அவன் ஈட்டியும் தண்ணி சுமம் மட்டும் தூக்கிட்டு வந்துடுவோம் வந்த உடனே சொல்லலாம் பாத்தியா உங்களுடைய ஈட்டி உங்களுடைய சொம்பு எல்லாத்தையும் நான் எடுக்கிற வரைக்கும் உங்க ஒன்றும் தெரியல அந்த அளவுக்கு நல்லா தூங்கிட்டு இருந்திருக்கிறீன்னு சொல்லலாம் அதைத்தான் செஞ்சான் எடுத்துட்டு வந்தான் எடுத்துட்டு வந்து அவன் கடைசியை சொல்ற பாருங்க 23-24 வசனங்களை பாருங்க வாசிக்கலாம்
கர்த்தர் அவனவனுக்கு அவனவன் நீதிக்கும் உண்மைக்கும் தக்கதாக பலன் அளிப்பாராக இன்று கர்த்தர் உம்மை என் கையில் ஒப்பு கொடுத்திருந்தும்
இன்றைக்கு கர்த்தர் உம்மை என் கையில் ஒப்பு கொடுத்திருந்தும்
கர்த்தர் அபிஷேகம் பண்ணினவர் மேல் என் கையை நீட்ட
மனதில்லாதிருந்தேன்
இதோ உம்முடைய ஜீவன் இன்றைய தினம் என் பார்வைக்கு எப்படி அருமையா இருந்ததோ அப்படியே என் ஜீவனும் கர்த்தருடைய பார்வைக்கு அருமையா இருப்பதினால் அவர் என்னை எல்லா உபத்திரவத்திற்கும் நீங்களாக்கி விடுவாராக என்றான்
இன்னைக்கு நான் உன்னுடைய லைஃப் நான் ஸ்பேர் பண்ணேன் கொல்லல விட்டு கொடுத்தேன் அதே போல என் ஜீவன் ஆண்டவருடைய பார்வைக்கு அருமையா இருக்கும் அதனால ஆண்டவர் எனக்கு நன்மை செய்வார் இந்த காரியத்தை அவர் ரொம்ப தெளிவா சொல்றார் சவுல் பார்க்கிறான் இப்படி வாய்ப்புகள் மேல் வாய்ப்புகள் அவனுக்கு கிடைச்சும் அவன் என்னை கொல்லாமல் விட்டு விட்டான் நினைச்சிருந்தா இன்னைக்கு அவன் என்னை கொன்னிருக்கலாம் ஆனா அதை செய்யலையே அதை நினைக்கும் போதுதான் தன்னுடைய சத்துருவாயிருந்தாலும் இப்ப மனதார் அவன் ஆசீர்வதிக்கிறான் என் குமாரனாகிய தாவீதே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன் நீ பெரிய காரியங்களை செய்வாய் நீ மேன்மேலும் பலப்படுவாய் அது அவன் வாழ்க்கையில் நடந்துச்சு இந்த ஆசீர்வாதத்தை இவன் வாங்குகிறதற்கும் அது அவன் வாழ்க்கையில் நிறைவேறுகிறதற்கும் காரணம் என்ன தெரியுமா தாவீது அபிஷேகத்தை மதிக்கிறவன் அபிஷேகத்தை மதிக்கிறவன் ஒரு தேவ பிள்ளை எந்த ஒரு தேவ பிள்ளை அபிஷேகத்தை தன்மேல் இருக்கிற அபிஷேகத்தை மதிக்க அறிந்திருக்கிறார்களோ அவர்களை கர்த்தர் கண்டிப்பாக ஆசீர்வதிப்பார் தன்மேல் இருக்கிற அபிஷேகத்தை மதிக்கிறவனை ஆண்டவர் மதிப்பார். தன்மேல் இருக்கிற அபிஷேகத்தின் மேன்மையை உணர்ந்தவன், ஆண்டவருடைய அபிஷேகத்தை உணர்ந்தவன், அந்த மேன்மையை கனப்படுத்துகிறவன், ஆண்டவர் அவனை கனப்படுத்தாமல் விடமாட்டார். நியாயமானபடி இந்த இடத்துல சவுலின் மேல் அபிஷேகம் கிடையாது, ஆனால் அவன் ஒரு நாள் அபிஷேகம் பண்ணப்பட்டவன் என்கிறதை அவன் நினைச்சு அந்த அபிஷேகத்திற்காகவே அந்த அபிஷேகம் என்ற அந்த ஒரே வார்த்தையை தான் திரும்ப 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 அவன் மென்ஷன் பண்றான். அந்த அபிஷேகத்தை அவன் மதித்ததினாலேதான் ஆண்டவர் அவனை விருத்தி அடைய பண்ணினார். அபிஷேகத்தை மதிக்கணும், அபிஷேகத்தை மதிக்கணும். உங்கள் மேல் இருக்கிற ஆவியானவரை கனவீனம் பண்ணக்கூடாது. உங்கள் மேல் தங்கியிருக்கிற ஆவியானவரை மதிக்க தெரிய வேண்டும், அவரை கனவீனம் பண்ணக்கூடாது. கேத்தரின் குல்மன் என்று சொல்லி ஒரு சகோதரியை அமெரிக்க தேசத்தில் ஆண்டவர் 60களிலே வல்லமையாய் பயன்படுத்தினார். 60-70s ரொம்ப பவர்ஃபுல்லா யூஸ் பண்ணார். அவங்களுடைய ஊழியத்தை பார்த்துதான் பென்னிகின் என்ற அந்த நபர் ஊழியத்துக்கு வந்தார். கூட்டத்தில் போய் அந்த கூட்டத்தில் போய் அட்டன் பண்ணிட்டு தான் ஓ அபிஷேகம்னா இதுதான் என்பது அவருக்கு ஃபர்ஸ்ட் பார்த்தார். பென்னிகின் தன்னுடைய புத்தகத்தில் அவரை குறித்து நிறைய எழுதுகிறார். கேத்தரின் குல்மனை பத்தி அந்த அம்மா நடத்துகிற கூட்டங்களிலே காலையில் ஆரம்பிக்கிறது என்றால் இரவிலேயே அந்த பனி விழுகிறதான அந்த இரவிலேயே ஜனங்கள் போய் அந்த அரங்கத்தில் வாசலில் அப்படியே படுத்துட்டு கிடப்பாங்களாம், வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்களா எப்ப திறக்கிறாங்க உள்ள போய் பஸ்ட் சீட்டு பிடிக்கலான். அந்த பனியில போய் ஜனங்க படுத்துட்டு கிடப்பாங்களாம். அந்த கூட்டம் நடக்கிறத அந்த ஹால் லாக் பண்ணியிருக்கும். திறக்கும் போது உள்ள ஓடி போறதுக்காக ஓடி போய் பஸ்ட் சீட் பிடிக்கிறதுக்காக ஜனங்க நைட் எல்லாம் படுத்துட்டு கிடப்பாங்களாம். பென்னிகன் சொல்றாரு, நான் ஒரு நாள் அப்படி போன எவ்வளவு கூட்டம் இருந்துச்சு, டோர திறந்தாங்க எல்லாரையும் தள்ளி விட்டு நான் முன்னாடி ஓடி போய் சீட்டை பிடிச்சேன் அப்படிங்கிறாரு. என்ன ஸ்பெஷல் அந்த கேத்தரின் குல்மனை குறித்து நான் ஒரு காரியம் படித்த போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. அவங்களுடைய வாழ்க்கை ஒரு கட்டத்தில் ரொம்ப மோசமாலாம் இருந்திருக்குது. பல நிலைமையில போய் ஆண்டவருக்குள்ள வந்தாங்க. அவங்க ஸ்டேஜில் ஏறும்போது அவங்களுடைய வீடியோஸ் நான் பார்த்திருக்கேன். அவங்க ஸ்டேஜில் ஏறும்போது ஆண்டவருடைய அபிஷேகத்தை அவங்க மதிக்கிற விதமே தனி. சில நேரத்தில் எழுப்பி நின்று பார்க்கும்பொழுது ஜனங்கள் ஆண்டவரை அவமதிக்கிறதை பார்க்கும் பொழுது ஸ்டேஜில் ஏறிட்டு பேச முடியாமல் எத்தனையோ பேர் அழுவாங்களாம். ஏன் எனக்கு பிரியமானவரை இப்படி துக்கப்படுத்துகிறீர்கள் அப்படின்னு ஸ்டேஜில் நின்று அழுவாங்களாம். இன்னைக்கு சொல்றேன், எனக்கு உண்மையாகவே பல நேரத்தில் நான் இங்க ஸ்டேஜில் நிற்கும் போது ஞாயிற்றுக்கிழமையில பல நேரத்தில் வர்ஷிப் நேரத்தில் கண்ணை திறக்கிறது இல்லை. நான் திறந்தால் என் இருதயம் வேதனை அடைந்து விடும். ஜனங்கள் லேட்டா வர்றதை பார்க்கும்போது ஆவியானவருடைய வேதனை என்னால் அனுபவிக்க முடியும். ஐயோ ஆவியானவர் இப்படி துக்கப்படுத்துறாங்களே இந்த ஜனங்க, உலகத்தின் காரியத்தை மனதில் வைத்து இவ்வளவு தாமதமாய் வந்து கர்த்தருடைய ஆவியானவர் இப்படி அசட்ட பண்றாங்களே, ஆராதனை அசட்ட பண்ணி இப்படி லேட்டா வராங்களே, அதை பார்க்கும்போது ஆவியானவர் எவ்வளவு துக்கம் அடைக்கிறார் என்பதை இந்த ஆவியில உணர முடியும். அந்த வேதனை என்னை இந்த டிஸ்டர்ப் பண்ணிடும். அதனால பல நேரத்தில் கண்ணு திறக்க மாட்டேன். ஆவியானவரை துக்கப்படுத்துகிற நபர்கள், ஆவியானவரை விசனப்படுத்துகிற நபர்கள் ஏராளம் அன்னைக்கு சரி இன்னைக்கு சரி இருக்கிறான். நமக்குள் இருக்கிற அபிஷேகத்தை கனப்படுத்த தெரிய வேண்டும். நமக்குள் இருக்கிற ஆவியானவரை மதிக்க தெரிய வேண்டும். உண்மையா சொல்றேன், நீங்கள் ஆவியானவரை மதிக்க தெரிந்த ஒரு நபராக இருப்பீர்கள் என்றால் உங்கள் ஜெப நேரம் ஒரு பரலோக நேரமா இருக்கும். தேவ பிரசன்னத்திற்காக நீங்க காத்திருக்க வேண்டியிருக்காது. அப்படி ஜஸ்ட் போய் நின்னீங்கன்னா போதும், அபிஷேகம் உங்கள் மேல இறங்குறதை நீங்க பார்ப்பீங்க. நீங்க கண்ணை மூடணும்னு அவசியம் இல்லை, முழங்கால் படியணும்னு அவசியம் கிடையாது, பெருசா வாயத்தை துதிக்கணும்னு கூட அவசியம் கிடையாது. சும்மா போய் அப்படி நின்று நம்ம இருதயத்தை ஆண்டவருக்கு திருப்பினா போதும், அனாயிட்டு உங்க மேல ஃப்ளோ ஆகும். அபிஷேகத்தை மதிக்க தெரிந்தவன் மேல் ஆவியானவர் நிறைவாயிருப்பார். அந்த அபிஷேகம் என ஆவியானவர் அந்த நபர் மேல் பிரியமா இருப்பார், அந்த நபர் மேல் தங்கியிருப்பார். அவருடைய ஜெப நேரம் ஒரு இன்பமான நேரமா இருக்கும். அவன் ஜெப வாழ்க்கையில வீழ்ச்சி அடைய மாட்டான். அபிஷேகத்தை மதிக்க தெரியணும். இந்த இடத்தில் தாவீதுடைய வாழ்க்கையில் காணப்பட்ட இந்த ஸ்பெஷல் விஷயம் என்ன? அபிஷேகத்தை மதிக்க தெரிந்தவர். அதனாலதான் கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார், மேன்மேலும் அவனை பலப்படுத்தினார், அவனை கொண்டு பெரிய காரியங்களை செய்வதற்கு ஆண்டவர் அவனை உயர்த்தினார். ஆகையினால் இந்த சூழ்நிலையிலே தான் இந்த ஆசீர்வாதமான வார்த்தை தாவீதுக்கு நேராக வருது. அப்படியே அது நடந்தது என்பதையும் நாம் பார்க்கிறோம். ஆகையினால் இந்த நாட்களில் நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் இந்த வேத வசனத்தின்படி, நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன், நீ பெரிய காரியங்களை செய்வாய், மேன்மேலும் பலப்படுவாய் என்று கர்த்தர் சொல்றார். அதற்கு தாவீதுக்குள் இருந்த சில அருமையான சுபாவங்கள் நமக்குள்ளும் தேவை. ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தர் இந்த நல்ல மாலை நேரத்திலும் நமக்கு நடுவில் இருக்கிறார். ஆண்டவர் சொல்கிறார், நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன், நீ பெரிய காரியங்களை செய்வாய், நீ மேன்மேலும் பலப்படுவாய், மேன்மேலும் பலப்படுவாய். தாவீதுடைய வாழ்க்கையில் ஒரு விரோதியின் இடத்திலிருந்து இப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதமான வார்த்தை வந்தது. அவனை விரோதித்த சவுல் இந்த வார்த்தைகளை அவனுக்கு நேராக சொன்னான். காரணம் என்ன? தாவீதுடைய வாழ்க்கையில் இருந்த விசேஷ காரியங்கள். முதலாவது, அவன் ஆராதனை செய்கிற ஒரு மனுஷன். மோசையின் மூலமாய் நடக்காதது, சாமுவேலின் மூலமாய் நடக்காதது, எலிசாவின் மூலமாய் நடக்காதது, யோசுவாவின் மூலமாய் நடக்காத ஒன்று தாவீதின் மூலமாய் நடந்தது. அசுத்த ஆவிகள் இவனுடைய ஆராதனைக்கு முன்பாய் நிற்கக்கூடாமல் போயிற்று. அதான் அநாயிட்டிங். அசுத்தாவிகள் இவனுடைய ஆராதனைக்கு முன்னால நிற்க முடியல. இவனுடைய கர்த்தரை ஆராதித்து அவன் வாசித்த சுரமண்டலத்திற்கு முன்பாய், அந்த அபிஷேகத்திற்கு முன்பாய் நிற்க முடியல. அன்றைக்கு சாலமோன் கட்டின தேவாலயத்தில் ஆசாரியர்கள் வகுப்புகளின் முறைமைகளை பாராமல் தங்களை சுத்திகரித்துக் கொண்டு ஒருமித்து ஏக சத்தமாய் கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதென்று மாறி மாறி பாடும்பொழுது கர்த்தருடைய மகிமை கர்த்தருடைய ஆலயத்தை நிரப்பிற்று என்று வேதம் சொல்லுகிறது. உண்மையான ஒரு அர்ப்பணிப்புள்ளவன் ஆராதிக்கும் பொழுது ஆண்டவருடைய அபிஷேகம் ஜனங்களை சந்திக்கும். அந்த அபிஷேகம் உங்கள் வாழ்க்கையில வெளிப்படும். உங்களை உயர்த்துகிறதும் மேன்மைப்படுத்துகிறதும் உங்கள் தாலந்த் அல்ல, உங்கள் திறமை அல்ல, உங்கள் மேல் இருக்கிற அபிஷேகம் தான். வேற எதுவும் நம்மளை உயர்த்தாது. நம்ம மேல இருக்கிற அபிஷேகம் தான் அதை செய்யும். இரண்டாவது, தாவீதுக்குள் வைராக்கியம் இருந்தது. வைராக்கியம், இந்த விருத்த சேதனம் இல்லாத பெலிஸ்தியன் கர்த்தருடைய சேனையை நிந்திக்கிறதற்கு இவன் எம்மாத்திரம் என்று கேட்டான். ஆண்டவரை பகைக்கிற பிசாசுக்கு முன்பாய் நமக்கு ஒரு வைராக்கியம் இருக்கணும். ஆண்டவருக்காக வைராக்கியம், அவரை பகைக்கிற பிசாசை எதிர்த்து நிற்கிற ஒரு வைராக்கியம். கோலியாத்தை அவன் எதிர்த்து நின்றதற்கு ஒரே காரணம் அந்த வைராக்கியம் தானே தவிர அவன் சரீர பலனோ அவனுடைய யுத்த திறமையோ ஒண்ணுமே கிடையாது. வைராக்கியம் தான் அவனை நிற்க பண்ணியது. ஆண்டவருக்காக ஒரு வைராக்கியம் இருந்தால் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கப்பட்டவனாய் மாற்றுவார். மூணாவது, தாவீதுக்குள் ஒரு விசுவாசம் இருந்தது. அவன் பெரிய காரியங்களை செய்கிறதற்கு விசுவாசம் அவனுக்கு உதவியா இருந்தது. கோலியாத்தை வீழ்த்துவதற்கு அவனுக்கு விசுவாசம் அவனுக்கு உதவியா இருந்துச்சு. என்ன விசுவாசம்? ஒரு விசை ஒரு சிங்கத்தை நான் அடித்துக் கொன்றேன், ஒரு விசை ஒரு கரடியை நான் அடித்துக் கொன்றேன், அந்த சிங்கத்தையும் கரடியையும் கொன்றனாகிய நான் இந்த விருத்த சேதனம் இல்லாத பெலிஸ்தியன் அவைகளில் ஒன்றை போல் இருப்பான்னு சொல்றான். உங்க வாழ்க்கையில் இன்னைக்கு ஒரு பிரச்சனையை கண்டு நீங்க தடுமாறுறீங்க, குழம்புறீங்க, இது எப்படி போய் முடியுமோ, இது எப்படி சால்வ் பண்றதுன்னு நினைக்கிறீங்க. நான் சொல்றேன், உங்க வாழ்க்கையை மாற்றின ஆண்டவருக்கு உங்கள் சூழ்நிலையை மாற்ற முடியாதா? உங்கள் வாழ்க்கையை முற்றிலுமாய் திருப்பி போட்ட ஆண்டவருக்கு உங்கள் சூழ்நிலைகளை திருப்பி போட முடியாதா? முடியும். இதற்கு முன்பு ஆண்டவர் உங்களை நடத்தின வழிகளை சிந்தித்து பாருங்கள். அப்போ உங்களுக்கு தெரியும், அப்பதான் உங்களுக்கு புரியும். அன்றைக்கு அதை செய்த ஆண்டவரால் இன்றைக்கு இதை செய்ய முடியும். என்னை மாற்றின ஆண்டவருக்கு என் சூழ்நிலைகளை மாற்றுவது அற்பமான காரியம் என்பது அங்கதான் உங்களுக்கு புரியும். நாலாவது, தாவீது அபிஷேகத்தை கனப்படுத்துகிற ஒரு மனுஷன். சவுல் அவனை வேட்டையாடினான், அவனை கர்த்தர் சவுலின் கையிலே ஒப்புக் கொடுக்கவே இல்லை. ஆனால் இரண்டு விசை சவுலை கர்த்தர் தாவீதின் கையிலே ஒப்புக் கொடுத்தார். அவனோடு கூட இருந்தவர்கள் அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொள்ளும்படிக்கு தாவீதை தூண்டிவிட்டாங்க. நாங்கள் செய்யறோம்னு சொன்னாங்க, ஆனால் தாவீது தடுத்தான். காரணம் என்ன? அவர் கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவராகவே உங்கள் மேல் இருக்கிற அபிஷேகத்தை நீங்கள் மதிக்கிறவர்களாக இருப்பீர்கள் என்றார். அந்த அபிஷேகம் உங்களை உயர்த்தி கொண்டு செல்லும். அந்த அபிஷேகம் உங்களை உயர்த்தி கொண்டு செல்லும். அபிஷேகத்தை மதிக்க கற்றுக்கொள்ளுங்கள். உங்கள் மேல் இருக்கிற ஆவியானவரை மதிக்க கற்றுக்கொள்ளுங்கள். அவரை அசட்ட பண்ணாதீங்க. தேவ சமூகத்திற்கு வரும்பொழுது இது ஒரு சாதாரண ஆராதனை கிடையாது. ஆண்டவரை சந்திக்கிற ஒரு இடம். ஆண்டவரை மதித்து தேவ பயத்தோடு பக்தியோடு தேவ சமூகத்திற்கு வரணும். ஆவியானவரை மதிக்கணும். அவரை அசட்டை பண்ணக்கூடாது. அசட்டை பண்ணக்கூடாது. ஆவிக்குரிய சமூகத்தை நாம் மதிக்க தெரியணும். சர்ச்சில் அட்டன்டிவா இருக்கணும். வேதத்தை கையில் எடுக்கும் பொழுது அந்த அபிஷேகத்தை மதிக்கணும். ஜெபிக்கும் போது அந்த அபிஷேகம் உங்களை நடத்துகிறதை உங்களால் பார்க்க முடியும். ஸ்தோத்திரம். இவைகளெல்லாம் தான் தாவீதை மேன்மைப்படுத்தியது. எந்த சவுலை அவன் கொல்லாமல் விட்டானோ, அபிஷேகத்தை மதித்து அவனை விட்டுக் கொடுத்தானோ, அந்த சவுல் சொல்லுகிறான், தாவீதே என் குமாரனாகிய தாவீதே, நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன், நீ பெரிய காரியங்களை செய்வாய், நீ மேன்மேலும் பலப்படுவாய். அப்படிப்பட்டவனுக்குத்தான் இந்த ஆசீர்வாதம். அது அவன் வாழ்க்கையில் வந்து நடந்தது. ஸ்தோத்திரமாண்டவரே, தேவரீர், எங்கள் வாழ்க்கையில் எங்களையும் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய், பெரிய காரியங்களை செய்கிறவர்களாய், மேன்மேலும் பலப்படுகிறவர்களாய், எங்களை தெரிந்து கொண்டிருப்பதற்காக ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நிச்சயமாகவே இந்த வேத வசனங்கள் எங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியத்தை, மாற்றத்தை உண்டு பண்ணட்டும். எங்களை ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் மாற்றுவதற்காய் ஸ்தோத்திரம். பெரிய காரியங்களை செய்கிறவர்களாய் உருவாக்குவதற்காய் ஸ்தோத்திரம். மேன்மேலும் எங்களை பலப்படுத்தி நடத்துவதற்காக ஸ்தோத்திரம். இந்த வசனங்களை எங்கள் வாழ்க்கையை நிறைவேற்றி ஆசீர்வதிங்க அப்பா. இப்பொழுது கேட்டவர்கள், இனி கேட்கப் போகிறவர்கள் ஒவ்வொருவருக்கும் இந்த வசனத்தின் மூலமாய் கர்த்தர் நீங்க வெளிப்படுவதற்காய் ஸ்தோத்திரம். ஆசீர்வதிங்க, காத்துக்கொள்ளுங்க. துதி கன மகிமை யாவற்றையும் நாங்கள் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே, ஆமென். இப்பொழுதும் நம்முடைய ஆண்டவராக இயேசு